Well, we better live, huh?
You sure have. If it's good enough for you all, it's good enough.
Enne, adu migavum arumiyanadu.
And if their presence are
effective.
Ungalku nandri.
Dear Brother Meagle, you get to present Brother Brown.
Just a little gift, Brother Brown. The children saved their pennies and nickels.
Nandri, Nandri. என்னுடைய குட்டி சகோதரர்களே, உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளே, உண்மையாக உங்களுக்கு என் நன்றி, மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவானவர் இப்படி சொல்லி உள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வருங்கால ஆண்களும் பெண்களும் நீங்களே. வருங்காலம் என்று ஒன்று இருக்குமானால் நீங்கள் அவர்களாயிருப்பீர்கள்.
Have you good?
Huh? That's the prettiest, kind of hardest of all my eyes. Grandfather has to get his right. My faith in the brain is much as the message of my faith. Isn't that beautiful? Oh, I think it is. Dear Brother Ben, a friend, we're hoping you'll be blessed with all the things you found and love and all that happened. And I pray, Lord Jesus, with your blessings. Well, that's really cute. Thank you, sweetheart. Each and every one of you. That's really nice.
Brother Bram, I believe you agree we got a good Sunday school teacher.
You this sure have. Oh, this is so done up so nice, I hate to undo it. I bet one of the mommies did this one. Is that right?
Don't be so slow.
Huh?
You don't have to be so slow.
Well, I have to. It won't jump out.
No.
Oh, my.
Isn't that beautiful?
Oh, that's really little gold. We'll go to one of which family he belongs to. He pushes in every picture. I'm going to show you.
Oh, yeah. Really,
really, really. That's the horn of plenty. And I'll take this and hang it in our new home. Now, suppose as long as we have a home, we'll have this in memory of this little Sunday school here at Prescott. I give thanks to God. Give thanks unto the Lord. For everything, I give thanks unto God for such fine little boys and girls as you all are. Just to think of me and this time. God bless all of you. Thanks a lot. Yeah. Really nice. Inspiration, that's just what we want, something like that.
And now, I believe the young girls are going to give us a song or two, and the Brother Bram will take them. This is a song that the young ladies are going to dedicate to you, Brother Bram. Mary Frances is our director, singer. But I often feel sorry for her. She never knows what we're going to do till the last minute.
That's why it's better.
And Jesus was.
Sing the chorus before we turn it over to Brother Brown.
Oh, how I love him.
All things are possible.
இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னர் என்னால் இப்பொழுது 4 மணி நேரங்கள் பேச முடியும் என்று நம்புகிறேன். நான் களைத்து போனேன் என்று நினைக்க துவங்கினேன். சின்ன பையன்களும் சின்ன பெண்களும் இவ்வளவு அருமையாக பாட முடிகின்றது ஆச்சரியமல்ல. உங்களுடைய மூத்த சகோதரிகளும் தாய்மார்களும் எப்படி பாடுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அற்புதமான பாடகர்கள், அது மிகவும் அருமையாக இருக்கின்றது. அந்த பாடலை நடத்தின அந்த சிறுமியார் நான் அங்கே சந்தித்தேனே அந்த பெண் தானா? நிச்சயமாகவே அருமையான குரல் உங்கள் எல்லாரும். நான் இதுவரை பாட கேட்ட பாடல்களிலே மிக அருமையானது இங்கேதான் இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை எல்லா நேரத்திலும் பழகிறீர்களா? நீங்கள் அருமையான நல்ல பாடும் ஆற்றலினால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றாக பாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமையாக பாடுவது நான் அவ்வளவாக விரும்புவேன். நான் பரலோகத்தில் சேரும் போது அவர்கள் அங்கே எங்கே பாடுகிறார்களோ நான் அவ்விடம் போய் அதை கேட்பேன் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு. பாடலினால் என்னால் ஒரு திருப்தியை பெறவே முடியவில்லை. பாடுவது தைரியத்தை கொடுக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதா? போர் வீரர்கள் யுத்த களத்திற்கு போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் இன்னிசை வாசித்து பாடி தங்களுக்கு தைரியம் ஊட்டும்படி மற்ற காரியங்களும் செய்வார். நாம் யுத்தத்திற்கு போகும் போதும் நாம் பாடுகிறோம். நாம் தொடர்ந்து போகும்படியாய் அது நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றது. அந்த அருமையான அன்பளிப்பிற்காக குட்டி பயல்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றி. அது அப்படிதான். திருமதி பிரன்ஹாம், ரிபேக்கா, ஜோசப், சாரா மற்றும் நாங்கள் யாவரும் உங்களுக்கு எங்கள் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதை சொல்லுவதென்றால் எளிதல்ல. சின்ன பிள்ளைகளுக்குள்ள இவர்களுக்கு எப்படி சொல்லுவது? உங்களுடைய சில்லறைகளை சேமித்து எனக்கு அன்பளிப்பு கொடுத்தீர்கள் என்பதை அறிந்தபடியினால் எப்படி சொல்வது? எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. நான் அதை எப்படி உணர்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. இருந்த போதிலும் அதை நான் பார்த்தபோது அதற்குள்ளாக $10 நோட்டு வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைத்தேன். நான் அதை எப்படி செய்ய முடியும் என்று எண்ணினேன். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்ற ஒரு சிறு கதை என் நினைவுக்கு வருகின்றது. ஒரு நாள் ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளுக்கு சில குழந்தைகள் இருந்தன. ஒரு கால் அந்த குழந்தைகளுடைய தகப்பனார் போய்விட்டிருக்கலாம். அவளிடம் 2 காசுகள் மட்டுமே இருந்தது. ஒரு நேரம் அவள் தெருவழியே வந்தால் அது தசமபாக பணமாயிருந்தது. நீங்கள் சேமித்து வைத்தது போன்ற சின்ன காசுகள். அவள் அதை தேவனுடைய பொக்கிஷத்தில் போய் போட்டு விட்டாள். இயேசுவானவர் அங்கே நின்று கொண்டு அவளை கவனித்துக் கொண்டிருந்தார். நான் அங்கே நின்று கொண்டிருந்திருப்பேன். ஆனால் நான் என்ன செய்திருப்பேன் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஒரு கால் அவள் அண்டை ஓடி போய், சகோதரியே வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அதை செய்ய வேண்டாம். பார்க்க போனால் உண்மையாகவே அது எங்களுக்கு அது தேவையில்லை. உன் பிள்ளைகளுக்காக அது உனக்கே தேவையாயிருக்கிறது என்று சொல்லியிருப்பேன். புரிகின்றதா? அதை செய்யும்படியாய் நான் அவளை அனுமதித்திருக்கவே மாட்டேன். ஆனால் இயேசுவானவரோ அதை அவள் செய்யும்படியாய் அனுமதித்தார். பாருங்கள், அவள் அதை செய்யும்படியாய் அனுமதித்தார். பெற்றுக் கொள்வதை காட்டிலும் கொடுப்பது மிகவும் ஆசீர்வாதமானது என்று அவர் அறிந்திருந்தார். அவளுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிவார். பாருங்கள். ஆகவே சிறு பிள்ளைகளே, என் முழு இருதயத்தோடு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அருமையான ஐக்கியத்தின் நேரத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். சகோதரன் லியோ, ஜீன், இது எனக்கு உண்மையாகவே 3 நாள் ஆராதனையாய் இருந்தது. நான் காட்டிற்குள் இருக்கும் போது கூட வேட்டையாடுகிறேன் என்று நினைக்கும்படியாய் நான் என்னைத்தானே முழுவதுமாய் அதிலே விட முயற்சிக்கும் போது எப்படி ஏதோ நான் உன்னை நோக்கி பார்ப்பேன், நீ பேசுவதை கேட்பேன். உங்களுடைய வீடுகளை சந்திக்கும்படியான சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் பார்த்ததே கிடையாது, அதற்குள் நடந்து போனதும் கிடையாது. நான் அதை ஒரு கிராமம் என்று அழைக்கப் போகிறேன். இவ்வளவு சுத்தமான ஒழுங்கான வீடுகளையும் ஜனங்களையும் நான் கண்டதில்லை. அதிலும் சுவிசேஷத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறவர்களை நான் ஒருபோதும் எங்கேயும் கண்டதில்லை. நீங்கள் உண்மையாகவே சரியான பாதையில் துவக்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களில் சிலரை நான் பார்க்கத்தான் வேண்டும். அன்றொரு நாள் நான் இந்த சகோதரிகளை கண்டேன். அவர்களை யார் என்றே எனக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் குல்லாக்களை அணிந்திருப்பதால் அவர்களுக்குள் உங்களுடைய மூக்கையும் கண்களையும் மட்டுமே என்னால் காண முடிகிறது. சகோதரன் லியோ ஜீன் அவர்களின் உபசாரத்தின் மூலமாக இப்பொழுது உங்களை நன்றாய் அறிவேன் என்று நம்புகிறேன். இவர்கள் என்னை உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் என்னை கொண்டு சென்று காட்டி சிறு பிள்ளைகளோடு கைகள் குலுக்கும்படியா செய்தார். வருங்காலம் என்று ஒன்று இருக்குமானால் இவர்கள் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கப் போகிறவர்கள். இயேசுவானவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் நேசிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நேரத்திலே மோசே என்ற ஒரு சிறு பையன் இருந்தான். அவனை குறித்து சிறிது நேரம் நாம் பேச போகிறோம். அவன் ஒரு அருமையான பையன். அவனை ஒரு நல்ல பையன் ஆக்கினது என்ன, உதவி செய்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவனை வளர்க்கும்படியாக அவனுக்கு ஒரு அருமையான தாயார் இருந்தார். பாருங்கள், அவள் தான் அவனை அப்படி ஆக்கினால் கர்த்தரை குறித்து அவனுக்கு போதித்தார். சிறு பையன்களும் சிறு பெண்களும் ஆகிய உங்களுக்கும் உங்களை வளர்க்கவும் உங்களுக்கு போதிக்கவும் அதே மாதிரியான தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களை அப்படி கண்காணியுங்கள். வேதத்தில் இருக்கின்ற முதலாவது கற்பனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது வாக்கு தத்துவத்தோடு கூடிய ஒரு கற்பனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த கற்பனைகளை புரிந்து கொள்வது ஒரு கால் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாயிருக்கலாம். முதலாவது கற்பனை என்னவென்றால், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதே. ஆனால் பெரிய கற்பனை வாக்கு தத்துவத்தையும் உடைய முதலாவது கற்பனை பாருங்கள், பிள்ளைகளுக்குரியதாயிருக்கிறது. பாருங்கள், அது பிள்ளைகளுக்குரியதாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, புரிகின்றதா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்படியுங்கள். அப்பொழுது தேவன் இந்த பூமியில் உங்களுக்கு கொடுத்த நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார். உங்கள் பெற்றோரை கவனித்து நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அது பூமியின் மேல் உன் நாட்களையும் தேவன் உனக்கு கட்டளையிட்ட நாட்களையும் நீடிக்க பண்ணும். நீ அவருக்கு அதிக காலம் சேவை செய்யும்படியாக வரப்போகின்ற நாட்களின் சுவிசேஷர்களை, பாடகர்களை, போதகர்களை இன்றைக்கு நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என நம்புகிறேன். அப்படி நமக்கு ஒரு காலம் பின்னால் இருக்குமானால், இங்கே ஒரே ஒரு காரியம் இருக்கின்றது. நேசிப்பதில் ஒரு மனிதனை கொன்று போடுகிறீர்கள். நான் சாப்பிடுவது, என்னால் முடிந்தவரை சாப்பிடுவது இவ்வளவு அதிகமாக என்னை ஒருபோதும் பராமரித்ததில்லை. நான் பரலோகத்திலிருந்து கீழே விடப்பட்ட ஒரு தூதனாய் இருந்திருப்பேனானால் இதை காட்டிலும் மேலாக என்னை பராமரித்திருக்க மாட்டீர்கள். என்னால் உங்களிடத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நன்றி என்பதுதான். நீங்கள் டூசானுக்கு வரும்போது என்னால் அவருக்கால் இப்பேற்பட்டதான பராமரிப்பு செய்யக்கூடாமல் இருக்கலாம். ஏனென்றால் எப்படி என்று எனக்கு தெரியாது. அதை செய்ய வேண்டிய மரியாதை முறைமைகளை என்னிடம் இல்லை. ஆனால் என்னால் இயன்ற நேர்த்தியானதை நான் செய்வேன். அங்கே வாருங்கள் சகோதரன், சகோதரி ஷான்ஸ் அவர்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி கூற விரும்புகிறேன். உங்களுடைய அழகான வாலிப மகளையும் மகனையும் இன்று மதியம் சந்திக்கும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆராதனைக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுத்தமைக்காகவும் நன்றி கூறுகிறேன். வேதாகம காலங்களில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்திருந்தன என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்வது மிகவும் சொற்பமாய் தோன்றுகிறது என்று நான் அறிவேன். அப்படி அல்லவென்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் அவர்கள் இருந்தது போலவே தேவனுக்கு இன்றைக்கும் இது அவனமாகவே உள்ளது. நினைவிருக்கட்டும், இன்னும் பல வருஷங்கள் உண்டாயிருக்குமானால் அவர்கள் காலத்தை திரும்பி பார்த்து இப்படி சொல்லலாம், நான் மட்டும் அந்த நாட்களிலே பிரஸ்காட்டில் வாழ்ந்திருப்பேனே ஆனால், நான் மட்டும் ஜீவித்துக் கொண்டிருந்திருப்பேனே ஆனால். பாருங்கள், இப்பொழுது நாம் அந்த நாட்களில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். புரிகின்றதா? அப்படியானால் நாம் பாதையின் முடிவிற்கு வந்துள்ளோம். அப்படியானால் அந்த மகா பெரிய நாளில் நமது பலனுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை திறந்து வாசிக்கப் போகிறோம். ஆனால் அதை நாம் செய்யும் முன்பாக அவரிடத்தில் ஒரு நொடி பொழுது பேசுவோம். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய உணர்வுகளையும் நன்றியையும் சகோதரன் மேற்கு சகோதரன் கோடவர்களிடத்திலும், இந்த அருமையான ஜனங்களிடத்திலும், அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் எப்பேற்பட்டதான ஒரு பட்சத்தை நாங்கள் இங்கு வந்த நாள் முதல் கொண்டு எங்களிடம் காட்டினார்கள் என்பதற்கும் என்னால் வெளிப்படுத்தி காட்ட முடியவில்லை. அந்த பட்சமானது, நேசமானது நாங்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாக மிஞ்சி போய்விட்டது. அவைகள் மிகவும் அருமையாயும் இனிமையாயும் இருந்தது என்று நாங்கள் அறிவோம். ஆனால் இப்படி ஒரு ராஜரீக உபசாரம் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. கர்த்தாவே, இந்த ஜனக்கூட்டத்தோடு உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது இருக்கும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும்படியாகவும், அவர்களுக்கு நித்திய ஜீவனை நீர் கொடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் களி கூறுவது போன்றதான ஒரு முடிவில்லாத நாள், நாங்கள் நேசிக்கின்றதும் ஆராதிக்கின்றதுமான, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுமான அவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடுகின்ற ஒரு முடிவில்லாத நாள் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக, அந்த நேரம் மட்டுமாக கர்த்தாவே அவரிடத்தும் அவருடைய வார்த்தையிடத்தும் நாங்கள் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படி காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். காலையில் நான் அதிக நேரம் இருக்க வைத்தேன். இப்பொழுது நான் துரிதமாய் முடிக்க பிரயாசிப்பேன். ஒரு விதமாக சிறு பிள்ளைகளிடத்தில் பேசுவது போன்று நான் பேசப் போகிறேன். புதியவர்களும் கூட புரிந்து கொள்வார்கள். பரிசுத்த மார்க்க எழுதின சுவிசேஷத்தில் இருந்து வேத வார்த்தைகளை வாசிக்க நான் விரும்புகிறேன். நான் 10:17 இருந்து ஒரு பகுதியை வாசிப்பேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிட போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான்.
Then Jesus, beholding him, loved him, this young fellow. And he said unto him, one thing.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோட போய்விட்டான். இப்பொழுது பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் இந்த சிறிய செய்தியை நேரத்தோடும் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். நான் பேசும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்க என்னை பின்பற்றுங்கள் என்பதை எடுக்கிறேன். பயனடத்தும் தன்மை என்ற ஒரு பொருளை எடுத்து பேச விரும்புகிறேன். பின்பற்று, யாரோ ஒருவர் முன் நடத்தவும், வழிநடத்தும் தன்மை என்னை பின்பற்றுங்கள். நினைவில் வையுங்கள், நம்மில் யாரேனும் எப்பொழுதாவது முதல் அடி எடுத்து வைத்திருப்போமானால் அதில் யாரோ நம்மை வழிநடத்தினார்கள். தாய்மார்களே, உங்களுடைய மகனோ மகளோ எடுத்து வைத்த முதல் அடி நினைவிருக்கின்றதா? அவர்கள் அதை ஒருபோது நினைப்பது கிடையாது. உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கும் போது யாரோ உன்னை முன் நடத்தினார்கள். எனக்கு நினைவு இருக்கின்றது, பில்லி பால் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்த போது இன்னும் யோசேப்பு மற்றவர்கள் எல்லாரும் தான் அவர்கள் முதல் அடி எடுத்து வைத்தது எனக்கு நினைவிருக்கின்றது. வழக்கமாக ஒரு குழந்தையினுடைய முதல் அடிகளை வைக்க நடத்துவது ஒரு தாய் தான். ஏனென்றால் தகுப்பனார் ஜீவிப்பதற்காக வெளியே சென்று உழைப்பதனால் தாய் தான் வீட்டில் இருப்பார். இப்படியாய் அவர்கள் முதல் அடியை எடுத்து வைப்பார். இரவு நேரங்களில் அவர்கள் வீட்டிற்கு வரும்போது தகப்பனிடத்தில் அவள் எப்படி சொல்லுவாளோ, அப்பா தெரியுமா, ஜானி மேரி சிறு பையனோ பெண்ணோ குழந்தையால் நடக்க முடியும், வந்து பாருங்களே என்பார். ஒரே ஒரு அடித்தான், அதற்கே ஒரு கால் தாயானவள் அவனை பிடிக்க வேண்டும். தாயாரின் விரல்களை ஈர்க்க பிடிக்க வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் நீங்கள் ஒரு விதமாக பலவீனமாக இருந்தீர்கள், பக்கவாட்டில் விழுந்து விடுவீர்கள், உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் விழுந்து விடுவீர்கள். ஆகவே உங்களது முதலடியை எடுத்து வைக்கும் போது உங்களுடைய தாயாரின் கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டியதா இருந்தது. உன்னுடைய முதல் அடியை நீ எடுத்து வைக்கும் போது யாரோ உனக்கு உதவி செய்தார்கள். உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஒரு கடைசி அடியை எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குமானால் யாரோ உன்னை வழிநடத்திக் கொண்டு போவார்கள். பாருங்கள், சரிதானே? நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னுடைய முதல் அடியில் யாரோ நடத்தினார்கள், உன்னுடைய கடைசி அடியையும் யாராவது நடத்தி கொண்டிருப்பார்கள். நாம் நடத்தப்பட வேண்டியவளாயிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தேவன் நம்மை செம்மறி ஆடுகளை போன்று நினைக்கிறார் என்று. செம்மறி ஆடானது தானாக வழிநடந்து போகாது என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் அலைந்து திரிந்து வழி தவறி போய்விடுவான். அவனால் தானாகவே தன்னை நடத்திக் கொள்ள தெரியாது. அதனை வழிநடத்தும்படியாக அதற்கு யாராவது இருக்க வேண்டும். சில நேரங்களில் மேம்பத்தான் ஆடுகளை வழிநடத்த வேண்டியவனாயிருக்கிறான். அது கத்தராக இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்த நாட்களில் ஆடுகளை நடத்தின நல்ல மேய்ப்பனாய் அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கோ நாம் இன்னொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு தலைகீழாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எந்த மனிதன் செம்மறியாக நடத்த வேண்டியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு வெள்ளாடு. அந்த வெள்ளாடு செம்மறி ஆடுகளை எங்கே நடத்துகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நேராக கழுத்து வெட்டப்படும்படி உள்ளே கொண்டு போகின்றது. அந்த சிறிய செம்மறி ஆடுகளுக்கு எங்கே போகிறோம் என்றே அறியாதிருக்கிறார்கள். ஆகவே வெள்ளாடானது அந்த ஆட்டு பட்டிக்குள்ளே போய் நேராக கழுத்து வெட்டப்படும் இடத்திற்கு போகிறது. செம்மறி ஆட்டுக்கோ பின்பற்றி போவதை தவிர வேறொன்று தெரியாது. ஆக அது அவைகளை நேராக கழுத்து வெட்டுப்பட நடத்துகிறது. பின்னர் அந்த பாதையில் இருந்து வெள்ளாடு எகிரி குதித்து வெளியே ஓடிவிடும். செம்மறியாடோ அறியபடியாய் போய் கொல்லப்படும். புரிகின்றதா? அது ஒரு வெள்ளாடு, ஒரு தவறான வழிநடத்துபவன். ஆனால் ஆடுகளை நடத்துகிறதான நல்ல மேய்ப்பன் இயேசுவே, அவர் அவைகளின் கரங்களை பற்றி பிடித்து ஜீவனுக்குள் நடத்துகிறார். புரிகின்றதா? செம்மறி ஆடுகளை யாராவது ஒருவர் நடத்த வேண்டும். முதலாவது காரியம் தாயினுடைய பாசம், பின்னர் தகப்பனுடைய வார்த்தை. உன்னுடைய தாயார் உன்னுடைய முதலடியை உனக்கு கொடுத்த பின்னர் நீ உன் தகப்பனை நோக்கி பார்க்கிறாய். நாம் எல்லாரும் ஞானத்திற்காக, ஏனென்றால் அவரே வீட்டுக்கு தலையானவர். வழக்கமாக தகப்பன் அவர் மிகவும் சாமர்த்தியமானவர் என்பதற்காக அல்ல, அவர் குடும்பத்துக்கு தலைமையாக வைக்கப்பட்டபடியினாலே. ஆகவே நாம் நம்முடைய தகப்பனார் சொல்லும் விதமாய் பின்பற்றுகிறோம். மகனே, நீ என்ன காரியத்தை செய்வது எனக்கு பிரியமில்லை என்று சொல்வாரானால் நாம் அவர் சொல்வதற்கு செவி சாய்க்கிறோம். ஏனென்றால் அது ஞானம். ஆனால் கவனியுங்கள், அவர் அதிகமாய் கற்றறிந்துள்ளார். அவர் என்ன கற்றுள்ளார் என்பதை அறியும் வண்ணமாகவே நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அப்படியானால் அதன் மூலமாய் அவர் கற்றறிந்துள்ளதால் நாம் பயனடையலாம். நீ போகாதே, இதை செய்யாதே, ஏனென்றால் நான் அதை செய்துள்ளேன். என் தகப்பனார் நான் அதை செய்யக்கூடாது என்று சொன்னார், ஆனால் நான் போய் செய்தேன். அதன் விளைவாக எனக்கு இந்த காரியம் ஏதோ தவறானது சம்பவித்தது என்று அவர் சொல்கிறார். பின்னர் தகப்பனார் எப்படி செய்ய வேண்டும் என்றும் சரியாக எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறார். நாம் தகப்பனிடத்திலிருந்து ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் பெற்றுக் கொள்ளும் நேரம் வரும் வரைக்கும் தாயானவள் நம்மை நடத்துவாள். அதன் பின்னர் நாம் இன்னொருவரை பெற்றுக் கொள்கிறோம். இன்னொரு வழிநடத்துபவரை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அது ஒரு உபாத்தியாயர், ஒரு நல்ல பள்ளிக்கூட உபாத்தியாயர். அவர் உனக்கு போதிக்க முயற்சித்து ஒரு நல்ல கல்வி அறிவை உனக்கு தருவார். வாழ்க்கையில் உன்னை ஒரு ஸ்தலத்திலும் ஒரு ஸ்தானத்திலும் மேன்மையாக பொருத்தும்படிக்கு. நிவேதத்தை படிக்கும் படிக்கும், பாட்டுகளை படிக்கும் படிக்கும், நீ தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் நீயாகவே வாசிக்கும்படியாகவும் முயற்சிப்பார். உங்களுக்கு புரிகின்றதா? அதற்கு பின்னர் இன்னொரு காரியம், ஒரு கால் உங்களுக்கு ஏதாவது வாணிபம் இருக்கலாம், அம்மா அப்பா யாராவது உனக்கு ஒரு கடிதம் எழுதலாம், அதை உன்னால் வாசிக்க முடியாமல் இருக்கலாம். பாருங்கள், ஆகவே அந்த உபாத்தியாயினி அப்பொழுது நீ அவளுடைய கண்காணிப்பில் இருக்கிறாய். நீ படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்துகிறார். அது ஒரு நல்ல காரியம். ஒரு நல்ல உபாத்தியாயினி உனக்கு சரியானதை போதிக்க. ஆனால் நீ அதை விட்ட பிறகு, அந்த உபாத்தியாயினை விட்ட பிறகு, இப்படி ஒரு உபாத்தியாயனுக்கு பிறகு இன்னொரு உபாத்தியாயனியாக மாறி மாறி, குழந்தைகள் வகுப்பிலிருந்து அடுத்தபடி அடுத்தபடியாக நீ உயர்நிலை பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு போகமாட்டாய். நீ கல்லூரியை விட்ட பின்னர் உபாத்தியாயர் உன்னை வழிநடத்துவது தீர்ந்தது. புரிகின்றதா? பாருங்கள், தாயானவள் உனக்கு நடக்க சொல்லித்தந்தாள். நீ எப்படி ஒரு உவேகமும் அருமையுமான வாலிபனாய் எப்படியாக வேண்டும் என்பதனை, நீ எப்படி உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தகப்பனார் உனக்கு போதித்தார். உபாத்தியாயினி எப்படி சரியாக எழுத வேண்டும் என்றும் படிக்க வேண்டும் என்றும் உனக்கு ஒரு கல்வி அறிவியை போதித்தார். ஆனால் இப்பொழுதோ நீ உன் தகப்பனாரை விட்டு போகின்றாய், உன் தாயாரை விட்டு போகின்றாய், உன்னுடைய உபாத்தியாயினையும் விட்டு போகின்றாய். இப்பொழுது இந்த தருணத்திலிருந்து உன்னை வேறு யாராவது வழிநடத்த வேண்டும். இத்தருணத்திலிருந்து யார் உன்னை வழிநடத்த வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய்? ஒரு சிறு பிள்ளை இயேசு என்று சொல்லுகிறது, அது சரியே. அத்தருணத்திலிருந்து இயேசுவானவர் உன்னை வழிநடத்தலாம். அது ஒரு அருமையான ஒரு நல்ல பதில். அத்தருணத்திலிருந்து இயேசு உன்னை வழிநடத்துகிறார். நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றதான இந்த வாலிபன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிப தலைவன் என்று அழைக்கப்பட்டான். இந்த வாலிபன் சரியான முறையிலே வழிநடத்தப்பட்ட ஒருவனாய் காணப்பட்டான். அவனுடைய தாய் அவனை நடக்க பயிற்சி வித்தால் பாருங்கள், அவன் இன்னமும் ஒரு வாலிபனா தான் இருந்தான். ஒரு கால் உயர்நிலை பள்ளி முடித்திருக்கலாம். ஒரு நல்ல மிகவும் பெயர் பெற்ற வாலிபனாயிருந்தான். அவன் மிகவும் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தபடியினால் ஒரு கால் நல்ல ஜீவியம் செய்தவனாயிருக்கலாம். அவனுடைய தாய் எப்படி அவனுக்கு போதித்திருக்கிறாள்? அவன் ஒரு வெற்றி கண்ட வாலிபனாய் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் பாருங்கள், அவன் ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யமானாயிருந்தான். அவன் இன்னும் ஒரு வாலிபனாயிருந்தான். ஒரு கால் 18 வயது இருக்கலாம். உயர்நிலை பள்ளியிலிருந்து வெளிவந்திருக்கலாம். அவன் ஐஸ்வர்யமானாயிருந்தான். அவன் ஒரு சரியான ஜீவியம் செய்யும்படியாய் அவனுக்கு ஒரு சரியான உபாத்தியாயரால் ஒரு சரியான போதனை கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரு சரியான உபாத்தியாயர் இருந்தார். அவன் இன்னும் வாலிபனாய் இருந்த போதே அவன் மிகுந்த ஆட்சி உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய தகப்பனார் அவனுக்கு மிகுதியான பணத்தை வைத்திருந்தார். அவன் உண்மையாகவே ஒரு வாலிப தலைவனாய் இருந்தான். அந்த வயதிலும் கூட அவன் மிகவும் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். பாருங்கள், அவனுக்கு போதிக்கத்தக்கதான ஒரு நல்ல உபாத்தியாயரை உடையவனாயிருந்தான். அவனுக்கு சரியான காரியத்தை போதித்தான். அவனுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவு உண்டாயிருந்தது. அதற்கு பிறகு இந்த வாலிபனுக்கு இன்னொரு உபாத்தியாயிருந்தார். நீ என்ன விதமாக உருவாக்கப்படுகின்றாய் என்பது அதை பொறுத்துதாயிருக்கிறது. ஆனால் இந்த வாலிபனுக்கு தன்னுடைய வீட்டிலே மத சம்பந்தமான போதனை உண்டாயிருந்தது.
కొంతమంది పిల్లలకైతే చాలా మంది పిల్లలకు ఇంటి యొక్క మత సంబంధమైన బోధ ఉండనే ఉండదు. అది తెలుసా?
అవరుడి తాయ తగపనుకు దేవుడిదల్ విశ్వాసం ఇల్లై. అవరుడి తాయ తగపను కుడికిరార్గల్ పొగికిరార్గల్ సండేయిడిరార్గల். ஒருவருக்கொருவர் இரவிலும் மற்ற காரியங்களிலும் எதிர்த்து பாய்வார்கள். தங்களுடைய சிறு பெண்களுக்கும் பையன்களுக்கும் ஆகாரம் சமைத்து கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான கிறிஸ்தவ தாயாரும் தகப்பனாரும் இருப்பதனாலே உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாய் இருக்கும் போது உங்கள் தாயும் தகப்பனையும் போன்றவர்களாய் நீங்கள் இருக்க உங்களுக்கு பிரியமில்லையா? பாருங்கள், இவைகளெல்லாம் நல்லதுதான். இந்த வாலிபனுக்கு நல்ல மத சம்பந்தமான போதனைகள் உண்டாயிருந்தது. அங்கே சிலருக்கு இருப்பதை விட மிஞ்சி இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு பயபக்தியான மத போதனை கிடையாது. ஆனால் இந்த வாலிப மனுஷனுக்கு பயபக்தியான மத போதனை உண்டாயிருந்தது. ஏனென்றால் அவன் சொன்னான், நான் என் சிறுவயது முதல் கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன் என்று. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நல்ல பயபக்தியான மத போதனையாளர்கள் இருக்கிறார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட வாலிப பையன்களும் பெண்களும் ஆகிய உங்களுக்கும் கூட நல்ல போதகர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய தாயை தகப்பனும் இந்த கூடாரத்திற்குள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல மனிதனாகவும் மனுஷியாகவும் ஆக்க அவசியமாய் தேவைப்படுகிற எல்லா அம்சங்களும் இங்கு உண்டு. ஏனெனில் நினைவிருக்கட்டும், ஒரு நாளில் நீ மறிக்கப் போகின்றாய் அல்லது மறுரூபமாகி பரலோகத்துக்கு போகப் போகின்றாய். ஒரு கால் அவருடைய வருகைக்கு முன்னர் நீ மறிப்பாயானால் நீ முதலாவதாக எடுத்துக் கொள்ளப்படுவாய். அது உனக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்பாக ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்கள் நீ மறிப்பதற்கு முன்னர் அப்பாவும் அம்மாவும் மறித்து போவார்களேயானால், நம்முடைய தலைமுறையில் இயேசுவானவர் வரவில்லை என்றால் இந்த அப்பாவும் அம்மாவும் மகிமை அடைந்தவர்களாய் உனக்கு முன்பாக வருவார்கள் என்பது உனக்கு தெரியுமா? பாருங்கள், தேவை எக்காலம் முடங்கும் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த பண்டமாக நாம் மாறுதல் அடைவோம். அதுதான் நம்முடைய ஜீவியத்தின் மிகவும் முக்கியமான காரியம். அதுதான் நாம் அதை நினைவில் வைக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? அதுதான் ஜீவியத்தில் முக்கியமான காரியம். நாம் செய்ய வேண்டியது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். வெறுமென மார்க்க சம்பந்தமானவைகள் கிரியை செய்யாது. இந்த வாலிப தலைவனை இங்கே பாருங்கள். அவன் சொன்னான், நல்ல போருகிறே, இப்பொழுது நான் அதை சொல்வதற்கு முன்னர் ஞாபகத்தில் வையுங்கள், அவன் சரியான ஜீவியம் செய்யும்படியாய் போதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு நல்ல கல்வி அறிவு இருந்தது, அவனுக்கு வாலிபம் போதிக்கப்பட்டிருந்தது, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தான், ஒரு தலைவனுமாயிருந்தான், அவனுக்கு மார்க்க சமயமும் இருந்தது. ஆனால் அவன் இன்னொரு பிரச்சனையால் குறுக்கிடப்பட்டிருந்தான். அது நம் எல்லாரையும் குறுக்கிடுகிறது. அதாவது நித்திய ஜீவன். மார்க்கும் மதம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. மார்க்க ரீதியாக இருப்பது ஒரு போர்வையே, ஆனால் அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. அவன் மேன்மையான போதகர்களால் போதிக்கப்பட்டிருந்தான். இருப்பினும் அவனுக்கு ஏதோ காரியம் குறைவா இருந்தது. அந்த வாலிபன் அதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபடியினான். நீங்கள் இயேசுவானவர் தேவன் என்று விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? ஆகவே அவர் அந்த வாலிபனின் சிந்தனைகளை அறிந்திருந்தார். ஆகவே அவர் சொன்னார், கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய மார்க்கத்து குறித்து அவர் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கும்படியாக நேராக அவனுடைய மார்க்கத்துக்குள்ளாகவே அவர் சென்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், உன்னுடைய மார்க்கத்தை கை கொள் என்றுதான் அவர் சொன்னார். அவன் சொன்னான், நான் சின்ன பையனா இருந்தது முதல் இதை செய்து வருகிறேன் என்று. உங்களை போன்று சிறு பையனா இருந்ததிலிருந்து என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆசாரியனும் எனக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்தார்கள். ஆனால் எனக்கு தெரியும், என்னுடைய மார்க்கத்தில் நான் இன்னமும் நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்கிறேன் என்று. பாருங்க, நீ நல்லவனாய் இருக்க முடியும், அளவு செய்யாதே, புகைப்பிடிக்காதே, பொய் சொல்லாதே, அப்பா அம்மாவிடம் பொய் சொல்லாதே, அந்த முதல் பொய்யை சொல்லாதே. ஏனென்றால் ஒன்று ஒன்று சொல்லும், அதன் பிறகு இன்னொரு பொய் சொல்லும் மிகவும் எளிது. புரிகின்றதா? ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது. முதலாவது பொய்யை சொல்லாதேயுங்கள். பொய் சொல்லும்படியாய் உன்னுடைய சரீரம் உண்டாக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களுக்கு தெரியுமா, அதற்கென்று இப்பொழுது ஒரு கருவி இருக்கிறது, அது உன் நரம்பிலேயே உள்ளது. உன்னுடைய மணிக்கட்டில் ஒரு பட்டியை கட்டி, ஒன்றை உன் தலையின் மேல் கட்டி, பின்பு நான் சொன்னேன் என்று அங்கு சொல்லுங்கள். நான் அதை குறித்து பொய் சொன்னேன் என்று சொல்லுங்கள். ஆனால் நான் உண்மையைதான் சொல்கிறேன் என்று அவர்கள் நம்பும்படியாக நான் அவ்வளவு சுலபமா என்னால் சொல்ல முடியும். அவர்கள் சொல்வார்கள், நீ அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாயா? ஞாயிற்றுக்கிழமை பகல் இன்னின்ன நாளிலே சகோதரன் பிரானம் பிரசங்கித்த போது நீ சகோதரன் சாம்சன் டேலரில் உட்கார்ந்து கொண்டிருந்தாயா என்பது
போன்று.
இல்லை ஐயா, நான் அங்கே உட்காரவில்லை. இல்லை ஐயா என்று சொல்வீர்கள். அந்த பொய் கண்டுபிடிப்பு கருவி என்ன சொல்லும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமையா நீர் உட்கார்ந்தீர், ஆமையா நீர் உட்கார்ந்தீர் என்று சொல்லும். நான் செய்யவில்லை என்று நீ சொல்லுவாய். அது சொல்லும், ஆம் நீ செய்தாய் என்று. ஏன்? ஏனென்றால் பொய் என்பது ஒரு பயங்கரமான காரியம். பொய் பேசும்படியாய் சரீரம் உண்டாக்கப்படவில்லை. அவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமா இருப்பதனால் நீ பொய் சொல்லும் போது உன்னுடைய முழு நரம்பு அமைப்பையும் அது மாற்றி போடுகிறது. ஒரு விதமான உள் வளர்ச்சி போன்றவை ஏற்படும் அளவிற்கு மாற்றத்தை உண்டாக்கி அது உன்னை கொன்று போடும். பொய் என்பது ஒரு கெட்ட காரியம். ஏனெனில் நீங்கள் பொய் சொல்ல, களவு செய்ய, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியவர்கள் இல்லை. ஆகவே இந்த வாலிபன் ஒரு கால் பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவன் திருடனில்லை, ஆனால் எப்பொழுதும் நித்திய ஜீவன் தேவை என்ற உணர்வுள்ளவனாயிருந்தான். ஆகவே அவன் சொன்னார், அதை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யலாம் என்று. மார்க்கமானது இதை செய்யாது என்பதை இயேசுவானவர் இங்கே காட்டுகிறார். ஆகவே நேராக அவனிடத்தில் அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறார். அவன் சொன்னான், போதகரே, நான் சிறு பையனாய் இருந்த போதிலிருந்தே இவர்களை செய்து வருகிறேன், அல்லது நான் குட்டி பயலாய் இருக்கும் போதே நான் இதை செய்தேன் என்றான். நான் அதை செய்தேன், ஆனால் தன்னிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவர் அதன் பின்னர் சொன்னார், நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், நீ பரிபூர்ணப்பட வேண்டுமானால், போய் எதையெல்லாம் விற்று. பாருங்கள், இப்பொழுது பணமுடையவர்களாய் இருப்பது எல்லாம் சரிதான். பாருங்கள், பணமுடையவர்களாய் இருப்பது, ஐஸ்வர்யமாய் இருப்பது எல்லாம் சரிதான். ஒரு தலைவனாய் இருப்பது எல்லாம் சரிதான். ஆனால் காரியம் என்னவென்றால், அதன் பிறகு நீ நடந்து கொள்ளும் விதம்தான். புரிகின்றதா? அவர் சொன்னார், போய் உனக்குள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, ஒன்றும் இல்லாதிருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்துவிட்டு, பின்னர் வந்து என்னை பின்பற்று, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஆனால் அந்த வாலிபனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாத அளவிற்கு அவனிடத்தில் அவ்வளவு பணம் இருந்தது. பாருங்கள், அதிக பேர் பெற்றவனாயிருந்தான் அந்த வாலிப மனிதன். வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் இருந்தது. அவனுடைய தாயும் தகப்பனும் ஆசாரியர்களும் எல்லாருமாக எல்லா தேவைகளையும் சந்திக்கும் அளவிற்கு அவனை ஆளாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னமும் தனக்கு ஏதோ குறைச்சல் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது நான் முதியோரிடத்தில் பேசுகிறேன். அவனுக்கு ஏதோ குறைச்சல் உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை, அவன் அதை அறிந்திருந்தான். புரிகின்றதா? ஆர்க்குமாத நித்திய ஜீவனை உண்டு பண்ண முடியாது. தோற்றங்கள், உணர்ச்சிகள், எப்படியோ உணர்வது, நீ பயந்து போகலாம், எப்படியோ உணரலாம், அழலாம், அது நல்லதுதான். சத்தமிடலாம், அது நல்லதுதான். ஆனாலும் அது அதுவல்ல. பாருங்கள், நீ நித்திய ஜீவனோடு சந்திக்க வேண்டியவனாயிருக்கின்றாய். நீ சொல்லலாம், நான் ஒரு வைராக்கியமான பாப்டிஸ்டா இருந்தேன் என்று, மெத்தோடிஸ்டா இருந்தேன், அல்லது பிரஸ்பிடேரியனாக இருந்தேன், அல்லது பெந்தகோஸ்தாவாக இருந்தேன் என்று சொல்லலாம். ஆனால் இன்னமும் காரியம் அதுவல்ல. இந்த வாலிபனும் கூட அந்நாட்களின் மார்க்கத்தில் போதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அப்படி இருந்தும் அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. ஆகவே அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அறிய விரும்பினான். இது மட்டுமாக அவன் வெற்றிகரமாக வழிநடத்தப்பட்டான். ஆனால் நித்திய ஜீவனானது அவனை எதிரிட்டு குறுக்கே வந்தபோது அவனை நித்திய ஜீவனுக்குள் வழிகாட்ட அல்லது வழி நடத்தப்பட மறுத்துவிட்டான். அவனுடைய மற்ற வழிநடத்துபவர்கள் அவன் மேல் அவ்வளவு பிடிப்பு உடையவர்களாக இருந்தபடியால் அதை நெகிழவிட பிரியமில்லாதவனாயிருந்தான். பாருங்கள், அது ஏதோ சகோதரம் பிரண்ணாம் சொல்லுகிற காரியம் போன்றுள்ளது. உங்களுக்கு மிகவும் ஆழமாயுள்ளது. பாருங்கள், கல்வி அருமையானதுதான், நீ பள்ளிக்கு போய் கற்றுக்கொள்ள வேண்டும், அது நல்லதுதான். ஆனால் அது உன்னை ரட்சிக்காது. அதிகமான பணத்தை உடையவளாக இருப்பது நல்லதுதான். உங்களுடைய பிள்ளைகளை அழகாக வளர்க்கலாம், அவர்களுக்கு நல்ல ஆடைகளையும் காரியங்களையும் கொடுக்கலாம், உங்களுக்காகவும் காரியங்களுக்காகவும் அப்பாவும் அம்மாவும் வேலை செய்தது போன்று, அது நல்லதுதான். ஆனால் அது உன்னை ரட்சிக்காது. பாருங்கள், அல்லது ஒரு பரிசோதனை அறைக்குள் சென்று வித்தியாசமான காரியங்களை எப்படி ஒன்று சேர்க்கலாம், அல்லது அணுக்களை பிரிக்கலாம், அல்லது அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் கற்றறியலாம், அல்லது ஒரு ராக்கெட்டுக்குள்ளாக ஏறி சந்திரனை நோக்கி போகலாம். ஆனால் அது உன்னை ரட்சிக்காது. நீங்கள் ஒரு காரியத்தை முகமுகமாக சந்திக்க வேண்டும், நித்திய ஜீவனை. அதை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். அம்மாவால் அதை உனக்கு கொடுக்க முடியாது, அப்பாவால் அதை உனக்கு கொடுக்க முடியாது, உன்னுடைய போதகரால் அதை உனக்கு கொடுக்க முடியாது, உன்னை வழி நடத்துபவரால் அதை உனக்கு கொடுக்க முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாக வேண்டும். அவர் ஒருவரால் மட்டுமே அந்த பகுதியை கொடுக்க முடியும். உன்னுடைய உபாத்தியாயரால் உனக்கு கல்வி அறிவை கொடுக்க முடியும், அவளால் உனக்கு போதிக்க முடியும், ஆனால் நீ கற்றறிய வேண்டும். உன்னுடைய தாயாரால் உன்னை நடக்க சொல்லித்தர முடியும், ஆனால் நீ அதை கற்றறிய வேண்டும். நீ எப்படி ஒரு வர்த்தகனாக அல்லது ஏதாவதாக இருக்கலாம் என்று உனக்கு உன் தகப்பனால் போதிக்க முடியும், ஆனால் நீ அதை கற்றறிய வேண்டும். ஆனால் இயேசுவானவரால் மட்டுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். புரிகின்றதா? உன்னுடைய ஆசாரியன், உன்னுடைய வழிநடத்துபவன் அல்லது மற்றவர்கள் உனக்கு மார்க்கத்தை போதிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு போதிக்கின்ற பிரயாசிக்கின்ற செய்திகளை நீங்கள் கற்றறியலாம். ஆனால் அப்படி இருந்தும் அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் யாவரும் நித்திய ஜீவனை உடையவளாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நபரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் மற்ற வழிநடத்துபவர்கள் நம்மீது அவ்வளவு செல்வாக்கு உடையவளாக இருக்கின்றபடியினால் அந்த வேளை வரும்போது நாம் என்ன செய்வதென்றே தெரியாத அளவுக்கு ஆகிவிடுகிறோம். நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தும் தன்மையை புறக்கணிப்பது என்ன ஒரு பிராண ஆபத்தான காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், அது ஒருபோதும் முடிவு பெறாததான ஜீவனாயிருக்கிறது. கல்வி அது நல்லதுதான், அது இங்கே நமக்கு உதவி செய்யும். வாணிபம் அது அருமையானது, பணம் அது அருமையானது. ஒரு நல்ல பெண்ணாகவும் நல்ல பையனாகவும் இருங்கள், அது நல்லதுதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜீவியம் இங்கே முடியும் போது எல்லாம் அவ்வளவுதான். உங்களுக்கு புரிகின்றதா முதியோர்களே? உங்களுக்கு புரிகின்றதா? பாருங்கள், எல்லாம் அவ்வளவுதான். அப்படியா இருக்குமானால் நித்திய ஜீவனுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாகத்தான் வேண்டும். இயேசுவானவர் மட்டுமே உன்னை அதற்கு வழிநடத்த முடியும். இந்த வாலிப மனிதன் இந்த காரியங்கள் யாவற்றையும் தன்னுடைய பள்ளியிலேயும் அவனுடைய பெற்றோர்கள் மூலமாய் எல்லாவற்றையும் அடைந்திருந்தாலும் அவன் அடைந்திருக்கக்கூடிய மிகவும் பெரிதான காரியத்தை அவன் இழந்து போனான். அதாவது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதை இழந்து போனான். வந்து என்னை பின்பற்று என்று இயேசு சொன்னார். பள்ளியிலிருந்து வெளியேறுகின்றதான பெண்களாகிய நீங்கள் உங்களில் சிலர் சீக்கிரத்தில் கல்லூரி படிப்பை முடிக்கலாம். வாலிப பையன்களே, இருக்கின்றவைகளில் மிகப்பெரிய வழிநடத்தும் தன்மை இயேசு கிறிஸ்துவே. அதுவே நித்திய ஜீவனுக்கான வழிநடத்தும் தன்மை. இப்பொழுது இந்த வழிநடத்தும் தன்மை ஒவ்வொரு மானிட வர்க்கத்தையும் குறுக்கிடுகிறது. அவர்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நமது ஜீவத்தில் இருக்கின்றதான ஒரு பெரிய காரியம் அதுதான் தெரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு தெரியும், அப்பாவும் அம்மாவும் ஒரு நல்ல சிறு பையனையோ பெண்ணையோ உடையவளாயிருக்க தெரிந்து கொண்டார்கள், உன்னை போன்று நீங்கள் யாவரும். பின்னர் கொஞ்சம் கழித்து ஒரு உபாத்தியாயரிடமிருந்து கற்றறிவதா வேண்டாமா என்பதை தெரிந்து கொள்ள உனக்கு உரிமை உண்டாயிருக்கிறது. உபாத்தியாயரால் உனக்கு சொல்லித்தர முடியும். ஆனால் நீ ஒரு கெட்ட பையனாயிருந்து கற்றுக் கொள்ளாமலேயே இருக்கலாம், ஒரு கெட்ட சிறு பெண்ணாக செவி கொடுக்காமலே இருக்கலாம். நீங்கள் சிறியவர்களாக இருந்தும் அதை செய்ய உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. உன்னுடைய பள்ளிக்கூட ரிப்போர்ட் அட்டையில் ஏ வாங்கியிருக்கின்றாயா என்று தாயார் கேட்கலாம். இல்லை, எனக்கு மிகவும் மோசமாகத்தான் கிடைத்தது. பாருங்கள், தாயார் சொல்லலாம், இப்பொழுது நீ படிக்கத்தான் வேண்டும், அப்படியானால் இதை செய்யத்தான் வேண்டும். அப்பா சொன்னது போன்று, அம்மா சொன்னது போன்றும் படித்துக் கொண்டே இரு. பாருங்கள், நீங்கள் படிக்கத்தான் வேண்டும், ஆனால் உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நீங்கள் அதை செய்யலாம் அல்லது அதை செய்யாமலும் இருக்கலாம். எனக்கு வேண்டியதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. கொஞ்ச காலம் கழித்து நீ எந்த பெண்ணை மணந்து கொள்ளப் போகின்றாய், எந்த பையனை மணந்து கொள்ளப் போகின்றாய் என்று ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்க போகின்றது. ஜீவியத்தின் எல்லா இடத்திலும் உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. பின்னர் உனக்கு இன்னொரு தெரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கிறதாவது, இந்த ஜீவியத்திற்கு பிறகு நீ ஜீவிக்க விரும்புகின்றாயா இல்லையா, அல்லது ஒரு நல்லவனாக பெயர் பெற்றவனாக இருக்க விரும்புகின்றாயா, ஒரு சினிமா நட்சத்திரமாகவோ அல்லது ஒரு நடனம் ஆடுபவராகவோ அல்லது வேறு ஏதாவதாகவோ இருக்க விரும்புகின்றாயா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் இந்த சின்ன பெண்கள் அவருடைய அழகான குரலால் பாடினார்களே, அந்த பிள்ளையானது குரலை பயன்படுத்த வேண்டும். அவள் ஒரு அரங்க பாடகியாகவோ அல்லது ஏதோ பாடகியாகவோ ஆகலாம். நான் இந்த சின்ன பையனுடைய குரல்களையும் கேட்கிறேன். தன்னுடைய புத்திர சிவிகாரத்தை விட்டு போட்ட எல்விஸ் பிரெஸ்லியை போல் இருக்கலாம். அருங்கள், உங்களுக்கு அது வேண்டாம். அது தேவன் உனக்கு கொடுத்ததான ஒரு தாளந்து. நீ அந்த தாளந்தை எங்கே கொண்டு போய் உபயோகிக்கப் போகின்றாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காகவா அல்லது பிசாசிற்காக அதை உபயோகிக்கப் போகின்றாயா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புரிகின்றதா? சகோதரன் லியோ இங்க இருக்கின்றார். உங்களுடைய சகோதரனை பாரும். இங்கே வந்து ஜனங்கள் நடத்தும்படியான ஒரு தாளந்து இப்பொழுது அவனிடத்தில் இருக்கின்றது. அவர் அதை கொண்டு என்ன செய்ய போகின்றார்? அவர் வியாபாரத்தில் போய் ஒரு கோடீஸ்வரனாக ஆக்கிக் கொள்ளப் போகின்றாரா, அல்லது ஜனங்கள் ஒன்று கூட விரும்புகின்ற உங்களுடைய சிறு பிள்ளைகள் யாவரையும் ஒன்று கூட விரும்புகின்ற ஒரு வீட்டை இங்கே உண்டாக்கப் போகின்றாரா? புரிகின்றதா? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவளாயிருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவளாயிருக்கிறோம். அது நம்மை குறுக்கிடுகிறது. நாம் யாவரும் இந்த ஒரு காரியத்தினால் குறுக்கிடப்படுகிறோம். நாம் நித்திய ஜீவனை குறித்து என்ன செய்ய போகிறோம்? இதற்கு பின்னர் நாம் ஜீவிக்கப் போகின்றாமா அல்லது இல்லையா? அப்படியானால் அதை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவினத்தில் வந்துதான் ஆக வேண்டும். தெரிந்து கொள்ளுதலுக்கான வாய்ப்பை அந்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏதோ காரியத்தை நம்மேல் பலவந்தம் பண்ணவில்லை. நாம் நம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்யும்படி நம்மை அனுமதிக்கிறார். ஆகவே நீ பலவந்தம் பண்ணப்படுவதில்லை, ஆனால் உங்களுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்பொழுது முதியோர் எல்லாருமாக, பிள்ளைகள் எல்லாருமாக, சில நிமிஷங்களுக்கு இதை நாம் பின்பற்றுவோம். இந்த வாலிபனை நாம் பின்பற்றுவோம். அவன் செய்த தெரிந்து கொள்ளுதல் அது அவனை எங்கே வழி நடத்தினது என்று பார்ப்போம். அழகான குரல்களை உடைய இந்த பெண்கள், இந்த பாலிப பையன்கள், ஒரு கால் நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான குரல் இருக்கலாம். அந்த ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம், ஒரு கால் நீங்கள் ஒரு நாளில் அதை குறித்து சிந்திக்கலாம். எல்விஸ் பிரெஸ்லி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய ஒலி நாடாக்களை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நான் அவனை தடை குறைவாய் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்துள்ளதான ஒரு வாய்ப்பு அவனுக்கு உண்டாயிருந்தது. புரிகின்றதா? என்ன, தன்னால் பாட முடியும் என்பதை அவன் கண்டறிந்தான். அவன் என்ன செய்தான் என்பதை கவனியுங்கள். அதே காரியத்தை தான் யூதாசும் செய்தான். யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவை விற்று போட்டான். இயேசு அந்த நல்ல பையனுக்கு சாரீரத்தை கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? அப்படியே திரும்பி அதை பிசாசுக்கு விற்று போட்டான். பாருங்கள், அவன் பாதையின் முடிவிற்கு வந்துதானாக வேண்டும். பாருங்கள், அவன் இயேசுவோடு நடக்க மறுத்தான். இங்கே இந்த வாலிபன், ஆஸ்தியுள்ள வாலிப தலைவன், அதே காரியத்தை தான் இவனும் செய்தான். நாம் தொடர்ந்து போய் அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். ஐயம் ஒன்றுமில்லை. அவனுக்கு இருந்த மேன்மையோடு ஒரு கால் கவர்ச்சியான வாலிபனாக இருக்கலாம். கருத்து மயிர் கீழாக வாரி நல்ல ஆடைகள் அணிந்தவனாக இருக்கலாம். வாலிப பெண்கள் அழகான வாலிபன் என்றால் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதினர். ஓ, அப்படி நினைத்திருப்பார்கள். அவன் ஒரு கால் அவர்களிடத்து கையை ஆட்டி காட்டி இருக்கலாம். அவர்களும் அவனோடு சரசமாடி இருப்பார்கள். நான் ஒரு பெரிய மனிதன் என்று அவன் தன்னைத்தான் நினைத்தான். பாருங்கள், அவன் கவர்ச்சியா இருந்தபடினாலே, அவன் வாலிபனா இருந்தபடினாலே, அவன் பாறையின் முடிவை கீழாக நோக்கி பார்க்காமல் இருந்தான். அவன் வெறுமனே இங்கே மட்டும்தான் பார்த்தான். நான் வாலிபன், நான் கவர்ச்சியாய் உள்ளேன், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு என்ன தேவையாயிருந்தாலும் என்னால் வாங்க முடியும், என்னால் இந்த பெண்களையும் பையன்களையும் எடுத்துக் கொள்ள முடியும், அவர்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், நான் ஒரு பெரிய மனிதன் என்று அவர்கள் அறிவார்கள். பாருங்கள், இவைகளெல்லாம் அவனிடத்து இருந்தது. அவன் அவனுடைய தகப்பனாரின் செய்யும்படி சொன்னவைகள் எல்லா காரியங்களையும் அவன் அப்படியே செய்தான். நான் அதிக பக்தி உள்ளவன், நான் சபைக்கு போகிறேன். இப்பொழுது அவன் அதை பின்பற்றி போயிருக்கலாம். பாருங்கள், மிகவும் பெயர் போனவன், மணக்காரன், புகழ் வாய்ந்தவன். சரியாக இந்த நாளை போன்று சினிமா நட்சத்திரமோ அல்லது அதை போன்று ஏதாவாகவோ உனக்கு சந்தர்ப்பங்கள் உள்ளது போன்று. இன்றைக்கு சிறு பிள்ளைகளில் பெரும்பான்மையோர் அவர்களிடம் பேசி பாருங்கள். இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக அவர்களில் சினிமா நட்சத்திரங்களை குறித்து அறிந்துள்ளார்கள். பிள்ளைகளாகிய நீங்கள் இயேசுவை குறித்து கற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவர்கள் உட்கார்கின்ற இடத்திலே சினிமா நட்சத்திரங்கள் அல்லது வேறு ஏதோ காரியங்களை விளையாட்டாக விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு நடிகர்களையும் அவர்களை குறித்த எல்லா காரியங்களையும் அறிவார்கள். அவை எல்லாவற்றையும் அதை காட்டிலும் அதிகமாக அறிந்துள்ளார்கள். வேதத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள், வேதத்தை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், அதை தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்கிறது. இப்பொழுது சில பாடகர்கள் தங்களுடைய தேவனால் கொடுக்கப்பட்ட தாளந்தை புகழுக்காக விற்று போடுகிறார்கள். பின்னர் நாம் அவனை வாழ்க்கையின் கடைசியில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தொடர்ந்து போய் அவனை பார்ப்போம். இந்த வாலிபனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் இன்னும் அதிக வெற்றியை கண்டான். ஆகவே சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்தீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் வெளியே போய் தன் இஷ்டப்படியாய் செய்தான், பெரிய விருதுகளை செய்தான். அவன் அதிகமான பணத்தையும் பெண்கள் மற்ற காரியங்கள் மேல் செலவு செய்தான். பின்னர் அவன் திருமணம் செய்து கொண்டு ஒருக்கால் ஒரு குடும்பம் அவனுக்கு இருந்திருக்கலாம். அவன் புதிய களஞ்சியங்களையும் மற்ற கட்டிடங்களையும் கட்டும்படிக்கு அவன் ஐஸ்வர்யம் அவ்வளவு மிகுதியாக ஆனது. அவன் சொன்னான், நீங்கள் பாருங்கள், நான் இயேசுவை பின்பற்றி போகவில்லை, என்னிடத்தில் எனக்கு என்ன உண்டு என்று பாருங்கள் என்றான். ஜனங்கள் அப்படி சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் கேட்டிருக்கிறேன். பாருங்கள், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் அதுவல்ல, புரிகின்றதா? கொஞ்ச காலம் கழித்து அவனுடைய களஞ்சியங்கள் எல்லாம் மிகுதியாய் வழிய தொடங்கின. அவன், ஆத்மாவே உன்னுடைய இளைப்பாறுதலை எடுத்துக்கொள், என்னிடம் அவ்வளவு பணமும் அவ்வளவு வெற்றியும் இருக்கிறது, நான் அவ்வளவு பெரியதொரு மனிதன், எல்லா கிளப்புகளிலும் எனக்கு பங்குண்டு, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் என் கரத்தில் இருக்கின்றது, மிகுதியான நிலங்களும் மிகுதியான பணமும் எனக்கு சொந்தம், நான் ஒரு நல்ல அருமையான மனிதன் என எல்லாருக்கும் என்னை பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வேதம் அதை சொல்லுகிறது, அந்த இரவு தேவன் அவனிடத்தில், நான் உன் ஆத்மாவை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். பின்னர் என்ன நடந்தது? அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், ஒரு ஏழையான வயதான கிழவன் அவனுடைய வெளி வாசலில் கிடந்தான். அங்கு எங்கே ஒரு எருசலேமிலே அவர்கள் அங்கே வீட்டின் மாடியிலே சாப்பிட்டார்கள். நிமிடமாக ரொட்டி துணிக்கைகளும் மாமிச துணிக்கைகளும் அவர்கள் அதை கீழே போடும் போது அவைகள் தரையில் வந்து விழும். அவைகளை அவர்கள் திரும்ப எடுப்பதில்லை. ஏனென்றால் எருசலேமில் உள்ள எல்லாம் அந்த பழைய பட்டணம். அது ஒரு சிறு காரியம் ஆசியமாக சொல்வது ஒன்றுமில்லையே. அவைகள் FOB, அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ரொட்டியின் மேல் ஈ, மாமிசத்தின் மேல் ஈ, வெண்ணையின் மேல் ஈ, எல்லாவற்றின் மேலும் ஈ. அவைகள் அங்கே வீதிகளிலும் சாக்கடைகளிலும் எல்லா காரியங்களிலும் இருக்கும். அப்படியே உள்ளே பறந்து வந்து அப்படியே சாப்பாட்டின் மேல் உட்கார். ஆகவே இந்த ஜனங்கள் அவருடைய வீட்டின் மேல் ஏறிக்கொள்வார்கள், அங்கே சாப்பிடுவார்கள். அப்பொழுது இப்படி கீழே விடும் துணிக்கைகளை அவர்கள் பெருக்கி தள்ளுவார்கள். வீதியில் இருக்கும் நாய்கள் அந்த துண்டுகளை சாப்பிடும். அந்த ஏழை வயதான கிறிஸ்தவன் அங்கே வீதியிலே இருந்து அவனுடைய தட்டிலிருந்தும் படுக்கையிலிருந்தும் அவனுடைய மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை சாப்பிடும்படி அனுமதித்தான். அதன் பின்னர் அவன் உள்ளே வந்தபோது எருசலேமுக்குள்ளாக அவனுக்கு பருக்கள் உண்டானது. அந்த பருக்களின் மேல் போட்டு மூடுவதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுடைய பெயர் லாசர். அவன் சொஸ்தமடையும்படியாக நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கினது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆஸ்தி உள்ள மனிதன் அவன் சுகவீனமானால் எல்லாவித மருந்துகளையும் வாங்கும்படியாக அவனிடம் பணம் உண்டு என்று கண்டான். எல்லா விதமான வைத்தியர்களும் அவனுக்கு இருந்தனர். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் வைத்தியர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது போயிடும். மருந்துகள் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். ஒன்று நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். நாம் தேவனுடைய இறக்கத்தில் தான் நம்பியிருக்கிறோம். அவன் தன்னுடைய பாதைய முடிவுக்கு வந்தான். வைத்தியர்களால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, நர்சுகளால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, மருந்தினால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. பின்பு அவன் மறித்தான். அவனுடைய ஆத்மா அவனுடைய சரீரத்தை விட்டு வெளியேறிய பிறகு பாருங்கள், அது அவனுடைய எல்லா பணத்தையும், அவனுடைய எல்லா கல்வியையும், அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும், அவனுடைய எல்லா புகழையும் இங்கே விட்டு சென்று அவர்கள் அவனுக்கு மகா பெரிய ஒரு அடக்க ஆராதனை செய்தார்கள். ஒரு கால் கொடியானது அரைக்கம்பத்தில் பறந்திருக்கலாம். அந்த பட்டணத்தின் மேயர் அதற்கு வந்திருக்கலாம். போதகர்கள் வந்திருக்கலாம். நம்முடைய சகோதரன் இப்பொழுது மகிமைக்குள்ளாக போயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவன் பாதாளத்திலே வேதனையில் தன் கண்களை ஏறெடுக்கும் போது, அந்த ஆடியுக்கு அப்புறமாக அவன் தூரத்தில் நோக்கி பார்த்தபோது அவன் வாசரண்டிலே பருக்களால் இறந்தவனாய் இருந்த அந்த பிச்சைக்காரனை கண்டான். அங்கே பரலோகத்தில் கண்டான். அவன் சத்தமிட்டான், கொஞ்சம் தண்ணீரோடு கூட லாசரவை இங்கே அனுப்புங்கள், இந்த அக்னி தழல் எனக்கு வேதனையை கொடுக்கிறது என்று சத்தமிட்டான். ஓ, முடியாது என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அவன் ஜீவியத்தில் அவன் தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்தான். புரிகின்றதா? அவனுடைய ஜீவியத்திலிருந்து வெளியே போகும்படியான பாதையின் இறுதிக்கு அவன் வந்தபோது மார்க்கத்தால் அவன் வழிநடத்தப்பட்டவனாயிருந்தான், அவன் கல்வியினால் நடத்தப்பட்டவனாயிருந்தான், அவனுடைய வெற்றியின் செல்வாக்கிலே வழி நடத்தப்பட்டவனாயிருந்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் கரம் நீட்டி பற்றிக் கொள்ள அவனுக்கு அங்கே ஒன்றுமில்லை. அந்த காரியங்கள் யாவும் அங்கு முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு புரிகின்றதா சின்ன பயல்களே, புதியவர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவனை பிடிந்து தாங்கத்தக்கதாக அவனுக்கு அங்கே ஒன்றுமில்லை. அவனுடைய பணத்தினால் அவனை தாங்க முடியவில்லை, வைத்தியரோடு உள்ள அவனுடைய நண்பர்களால் அவனை தாங்க முடியவில்லை, மருந்தினால் அவனை தாங்க முடியவில்லை, அவனுடைய ஆசாரியன் அவனுடைய மார்க்கம் அவனை தாங்க முடியவில்லை. ஆகவே அவன் செய்யக்கூடியதாய் இருந்ததெல்லாம் ஒரே காரியம்தான், நித்திய ஜீவனாகிய அந்த இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? பாதாளத்தில் அவன் மரணத்திலே அமிழ்ந்து போக வேண்டியிருந்தது. என்ன ஒரு பிராண ஆபத்தான தவறை அந்த வாலிபன் செய்தான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இயேசுவினால் வழி நடத்தப்பட எப்போது மறுத்தானோ அவன் அப்பொழுதே அதை மறுத்தான். இன்றைக்கு அநேக வாலிப ஜனங்கள் அந்த தவறை தான் செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவினால் வழி நடத்தப்பட மறுக்கிறார்கள். நித்திய ஜீவனை மறுக்கின்றதும் இயேசுவினால் வழி நடத்தப்படுகின்றதை மறுக்கின்றதும் வழி நடத்தப்படும் தன்மையை மறுக்கின்றதும் வந்து என்னை பின்பற்றி வா என்று அவர் சொன்ன போது மறுத்ததும் என்ன ஒரு பிராண ஆபத்தான காரியம் என்று நாம் இப்பொழுது கண்டோம். இந்த கவர்த்தியான சின்ன மனிதன் இன்று மதியம் என்ன சொன்னான் என்று பாருங்கள். நீங்கள் பள்ளியை விட்டு வெளிவரும் போது, பள்ளியை விட்டு விலகும் போது உனக்கு இன்னொரு வழி நடத்துபவர் தேவை, ஆனால் அது இயேசுவா இருக்கட்டும். இயேசுதான் வேதமாயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் நமக்கு இயேசுவின் ஜீவியமும் அவருடைய கற்பனைகளுமாய் எழுத்து வடிவில் உள்ளது. ஆகவே நாம் காணும்படியாக இதற்குள்ளாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் வரைபடம். நாம் பின்பற்றி போகத்தக்கதாக நித்திய ஜீவனை நாம் துவக்க அவர் நமக்கு சொன்ன வரைபடம் இதுதான். இப்பொழுது இந்த மனிதன் எழுந்து போனான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இன்னொன்றை பார்ப்போம். சரியான விதமாக போக நிச்சயித்த இன்னொரு ஐஸ்வர்யமுள்ள தலைவனை குறித்து பார்க்க உங்களுக்கு அவகாசம் இருக்கின்றதா, விருப்பம் இருக்கின்றதா? அதை கேட்க உங்களுக்கு பிரியமா? சரி, இப்பொழுது நாம் அதை முயற்சி செய்து பார்ப்போம். இதே காரியத்தால் குறிக்கப்பட்ட இன்னொரு ஆஸ்தி உள்ள வாலிப தலைவனை நாம் எடுப்போம். இப்பொழுது அவன் எங்கே போனான் என்று நாம் பார்த்தோம். அவன் ஒரு நல்ல ஜீவியம் தான் செய்தான், ஆனால் மறித்து பாதாளத்திற்கு போனான். இப்பொழுது நாம் இங்கே அதே காரியத்தினால் குறிக்கப்பட்ட இன்னொரு வாலிபனை குறித்து நாம் பேச போகிறோம். அவன் ஒரு பணக்காரன், ஒரு வாலிபன், ஒரு தலைவன், ஆனால் அவன் கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டவன். கொஞ்சம் முன்பாக அந்த சிறு பையன் நமக்கு சொன்னது போன்று நாம் வழிநடத்தப்பட அனுமதிக்க வேண்டும். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இதற்கான வேத வார்த்தைகள் நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் அதை பார்க்க வேண்டுமானால் அது எபிரேயர் 11:23-29 வரை உள்ளது. நாம் அதை வாசிக்கட்டும். அது சரிதானே? கொஞ்ச நேரம் என்னோடு பொறுமையாயிருங்கள். இருப்பீர்களா? சொல்லுவதை கவனமாய் கேளுங்கள். செய்வீர்களா? நாம் இதை வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் சகோதரன் இதை வேதத்திலிருந்து வாசித்ததை நான் கேட்டேன் என்று சொல்வீர்கள். புரிகின்றதா? அது அங்கே இருக்கிறது என்று அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இது நான் சொல்லதல்ல, இதை அவர் சொன்னது. இந்த நல்லவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து கவனியுங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அறிய பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். காலங்களுக்கு முன்பாக மோசேயின் நாட்களில் அவர் அப்பொழுதும் கிறிஸ்துவாயிருந்தார். புரிகின்றதா? அவர் ஒருவரே நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். பாருங்கள். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்பொழுது அதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அதனுடைய அர்த்தம். மோசே மிகவும் ஏழ்மையான ஒரு பையனாக பிறந்தான். அவனுடைய தகப்பனாரின் பெயர் அம்ராம். அவனுடைய தாயின் பெயர் யோசபாத். அவர்கள் மிகவும் ஏழைகள், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு உடைத்தார்கள். அவர்கள் அடிமைதனத்திற்குள்ளாக இருந்தார்கள். அந்த பழைய ராஜாவுக்காக அவர்கள் களிமலினால் கற்கள் முதலியவைகள் உண்டு பண்ணினார்கள். எனவே உங்களுக்கு தெரியுமா, அந்த ராஜாவின் குமாரத்தை ஒரு நாள் ஆற்றுங்கரைக்கு போனால் மோசேயின் தாயாகிய யோசபாத் அந்த விதமாக ஒரு மிதக்கக்கூடிய ஒரு பெட்டியிலே அவனை ஆற்றில் விட அவனை கொண்டு போனார். அந்த வயதான முதலைகள் எல்லா சிறு குழந்தைகளையும் தின்றுவிட்டது. பிள்ளைகளை ஆற்றில் தூக்கி எறிவதன் மூலம் அவர்களை கொன்றார்கள். ஆனால் அவள் சரியாக அவனை அஞ்சையே போட்டார். ஆனால் அந்த முதலைகள் அவனிடம் நெருங்காதபடிக்கு அவள் என்ன செய்தால் தெரியுமா? இந்த சிறிய மிதக்கும் வேலையை செய்து அதை சுற்றிலும் கீழ் பூசி அதில் அவனை படுக்க வைத்தார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் டெர்பென்டைன். ஒரு முதலை அருகில் வந்து சொல்லும், ஒரு கொடுத்த எபிரேய பிள்ளை, நான் அவனை சாப்பிடுவேன் என்று அந்த விதமாக அழுவதை கேட்கின்றது. அங்கே அதன் கிட்ட போய் என்ன நாற்றம் புரிகின்றதா? பாருங்கள், அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தாயான் அவள் வழிநடத்தப்பட்டார். ஆகவே முதலை அதை விட்டு பின் சென்றது. அதனோடு செய்ய அதற்கு ஏதும் விருப்பமில்லை. அதன் பின்னர் மோசே தொடர்ந்து அந்த பெட்டிக்குள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றான். அவனுடைய சிறிய சகோதரி மீரியாம் என்று பெயரிடப்பட்டவள் அதிகோரமாக அவனை பின்தொடர்ந்து போய் கவனித்துக் கொண்டே இருந்தார். அதன் பின்னர் பார்வோனின் குமாரத்தி வெளியே வந்து அவனை எடுக்க போனால் உங்களுக்கு தெரியும், அவனை வெளியே எடுத்தால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள பிள்ளைகளில் நீதான் மிகவும் அழகானவள் என்று உன் தாயார் நினைக்கிறார். பாருங்கள், அவள் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சிறு பிள்ளையானது மிகவும் அழகுள்ளதாக இருந்தது. உண்மையாகவே ஒரு சிவப்பான அழகான பையனாயிருந்தான். அவன் கீச்சிட்டு கட்டிக்கொண்டு தன் கை காலை வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தாயை அவன் இடையில் இல்லை என்று புரிகின்றதா? ஆகவே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பின்னர் தேவன் அந்த ராஜாவின் குமாரத்திற்குள், ஆர்வோனின் குமாரத்திற்குள் ஒரு பிள்ளையின் பால் ஒரு தாய்க்கு இறக்கக்கூடிய எல்லா அன்பையும் வைத்தார். அவளுடைய இருதயம் அப்படியே அன்பால் நெகிழ்ந்தது. அவள் அது என்னுடைய குழந்தை என்றார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவள் ஒரு வாலிப பெண். பாருங்கள், அந்த நாட்களில் உங்களுக்கு இப்பொழுது இருப்பது போன்ற குழந்தைகளை வளர்க்க பால் புட்டிகள் கிடையாது. ஆகவே அவர்கள் போய் பால் கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு தாயார் அவளை கொண்டு வர வேண்டியதாயிருந்து. ஆக மீரியாம் சரியான நேரத்தில் அங்கே இருந்தால், நான் போய் உங்களுக்கு ஒரு சரியான தாயாரை கொண்டு வருகின்றேன் என்றார். சரி, நீ போய் அவளை கொண்டு வா என்றார். மீரியாம் போய் யாரை கொண்டு வந்தாள் என்று உங்களுக்கு தெரியுமா? மோசேயுடைய சொந்த தாயையே கொண்டு வந்தாள். அது சரிதான். ஆம், போய் கொண்டு வந்தாள். அதுதான் ஞானம் இல்லையா? அதற்கு பிறகு அவள் போய் மோசேயினுடைய சொந்த தாயையே கொண்டு வந்தார். அவள், நான் இந்த பிள்ளையை கொண்டு போய் இந்த பையனை உங்களுக்காக வளர்க்கிறேன் என்றார். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? நீ இந்த பிள்ளையை வளர்க்கும்படியாக நான் உனக்கு வாரம் ஒன்றிற்கு $300 கொடுக்க போகிறேன் என்றார். நீ அரண்மனையிலே தங்கலாம். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். நீ விசுவாசத்தினாலே நிச்சயமா இருக்கும் போது அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி. பாருங்கள், அதை அவள் அறிந்திருந்தார். ஆகவே அவர்கள் அரண்மனைக்குள்ளாக போனார்கள். அவள் மோசேயை அங்கே வளர்த்தார். தாயார், பெற்றெடுத்த தாய், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும்படி $300 பெற்றுக் கொண்டார். அதை குறித்து சற்று சிந்தியுங்கள். பின்னர் உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலம் கழித்து அதன் பிறகு கொஞ்சம் காலம் இப்படியா சென்றது. தானாகவே படிக்கவும் எழுதவும் தக்கதாக ஒரு பெரியவன் ஆனான் மோசே. எப்படி எழுத வேண்டும் என்றும் எப்படி படிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அவள் அவனிடத்தில், மோசே, நீ ஒரு சரியான பிள்ளையாக பிறந்தாய். நானும் உன் தகப்பனும் ஜெபித்தோம். நீ ஒரு தீர்க்கதரிசி என்று தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். வரப்போகின்ற நாட்களிலே நீ ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனாய் இருக்கப் போகின்றாய் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், அவன் பெரியவனான போது அப்பொழுது அவன் என்னவாயிருந்தான்? அவன் ராஜாவின் குடும்பத்துக்குள் சுவீகாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தான். ஓ என்ன, அவன் அப்படி ஆகியிருக்க வேண்டியதில்லை. அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை வெளியே நோக்கி பார்த்தான். அவர்களுக்கு அணிந்து கொள்ள கூட ஆடைகளே கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த பழைய ஆலோட்டிகள் அவர்களை சவுக்கினால் அடித்து வேலை வாங்க அவர்கள் முதுகில் இருந்து ரத்தம் வெளிவந்தது. அவனுடைய ஒன்று விட்ட சகோதரர்களும் மாமன் சித்தப்பாக்களும் அம்மா அப்பா எல்லாரையும் சவுக்குகளினாலே அடித்து களிமண் சேற்றினில் வேலை வாங்கினார்கள். ஆனால் மோசேயோ அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ காரியத்தை உடையவனாய் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் என்று அறிந்திருந்தான். அவன் அதை அறிந்திருந்தான். இப்பொழுது அவன் செய்ய போகின்ற அடுத்த காரியம் என்னவென்றால், அவன் ராஜாவாக ஆகப் போகிறான். அவன் எல்லாவற்றின் மேலும் ராஜாவாக ஆகப் போகிறான். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். என்ன, எகிப்தில் இருந்த பணம் எல்லாம் எகிப்து அந்த நாளிலே உலகத்தையே ஆளுகை செய்தது. ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவன் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். அங்கே களிமண்ணில் வேலை செய்கின்ற கிறிஸ்தவனாய் இருப்பதை பாக்கியம் என்று எண்ணினான். அவர்கள் அவர்களை பரிகசித்தார்கள். அவர்களை பார்த்து கேலியா சிரித்தார்கள். அவர்களை உதைத்தார்கள். அவர்கள் மறு உத்தரவா எதையாவது சொல்வார்களானால் அவர்களை அவர்கள் கொன்று போடுவார்கள். புரிகின்றதா? ராஜாவின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக அந்த கூட்டத்தாரோடு போவதை மோசே தெரிந்து கொண்டான். அதை நோக்கி பாருங்கள் பாருங்கள். ஏனென்றால் காலத்தின் கடைசியை அவன் கண்டான். அந்த வாலிபனை பாருங்கள். ஆனால் அவன் இயேசுவை கண்டான். நாம் அவரை தரிசனத்தில் காண்பது போன்று கடைசி நேரம் தான் பலனை கொடுக்க போகின்றது. இவன் கிறிஸ்துவின் வழிநடத்தும் தன்மையை ஏற்றுக்கொண்டான். மோசே நிந்தையை ஒரு பெரிய பொக்கிஷமாக எண்ணினான். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் பள்ளியில் உள்ள பிள்ளைகளாகிய சின்ன பையன்கள் கெட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் யாவரும் அதையே சொல்லும்படியாய் சொல்லுவார்கள். சின்ன பெண்களாகிய நீங்கள் சின்ன பெண்கள் கெட்ட வார்த்தைகளை சொல்லி அதை நீங்கள் திருப்பி சொல்லும்படியாய் சொல்லுவார்கள். முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுங்கள். அவர்கள் சொல்லுவார்களா, நீ ஒரு பேடியன். உங்களை பார்த்து அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். நான் அதை செய்ய சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் பாருங்கள், மோசே அதைதான் செய்தான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அறிய பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவனால் வழிநடத்தப்பட்ட அவனை நாம் பின்தொடர்ந்து போய் அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். இந்த வாலிபன் ஐஸ்வர்யவானா இருந்தான், அதாவது முதலாவதாக சொன்ன வாலிபன். ஆனால் அவனுக்கு கிறிஸ்து தேவையாயில்லை. இயேசுவை பின்பற்றி போகின்றவனாய் இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவன் பெயர் பெற்றவனாய் இருந்தான் என்று கண்டோம். ஒரு கால ஒரு சினிமா நாடகனாக இருக்கலாம், அல்லது பெரியவனாய் இருந்திருக்கலாம். அவன் செய்யக்கூடியதும் செய்ய விரும்பதுமான எல்லா காரியங்களிலும் மகத்தானவனாய் இருந்தான். ஆனால் அவன் மறைத்த போதோ அவனை வழிநடத்தி கொண்டு போக அவனுக்கு ஒருவரும் இல்லை. ஆகவே அவனுடைய கல்வி அது நல்லதுதான், அவனுடைய பணம் அது நல்லதுதான். ஆனால் மரணம் வந்த போதோ எல்லாம் அவ்வளவுதான். இனி ஒருபோதும் அவைகளை எடுத்து அவனால் உபயோகிக்க முடியவில்லை. பரலோகத்துக்கு போகிற பிரயாணத்தை அவனால் கிரியம் கொடுத்து வாங்க முடியவில்லை. அவனால் முடியாமல் போயிட்டு அவனுடைய படிப்பின் மூலமாக அவனால் பரலோகத்துக்கு போக முடியவில்லை. பாருங்கள், ஆனால் இந்த வாலிப மனுஷன், இவனுக்கு எல்லா காரியங்களும் இருந்தது. இவனுக்கு கல்வியும் கூட இருந்தது. பாருங்கள், சமர்த்தியன். அவன் பள்ளிக்கு போனான். அவருடைய தாயாருக்கு போதித்தால் அவனுக்கு நல்லதொரு கல்வி இருந்தது. அவன் அவ்வளவு புத்தி சாதுரியம் உள்ளவனாயிருந்தான். ஏன் எகிப்தியர்களுக்கே போதிக்கின்ற அளவுக்கு ஆளானான். அவனுடைய உபாத்தியாயனுக்கே அவன் போதித்தான். அவன் அவ்வளவு புத்தி சாதுரியம் உள்ளவன். அவன் எவ்வளவு புத்தி சாதுரியம் உள்ளவன் என்று பாருங்கள். ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த எல்லா புத்தி சாதியத்திற்கும் மேலாக, அவனுக்கு இருந்த எல்லாவற்றுக்கும் மேலாக, அவனுக்கு உள்ளிருந்த சாத்தியமானவைகளுக்கும் மேலாக, அப்படி இருந்தும் அவன் இயேசுவை பின்பற்றும்படியாக அவ எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டேன் என்று சொல்கிறான். அவனுக்கு என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவனை வெளியே துரத்தி விட்டார்கள். மற்றவர்களை போன்று அவனும் களிமண்ணில் வேலை செய்யும் ஒரு அடிமையானான். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு வளர்ந்த மனிதனான போது மனாந்திரத்துக்கு பின்பக்கமாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் என்ன சம்பவித்தது? என்ன நடந்தது என்று யாராவது சொல்லுங்கள். அது என்ன? அது சரி, புதரிலே அக்னி ஜுவாலை காணப்பட்டது. அது அவனுடைய கவனத்தை வசீகரித்தது. அவன் அப்பக்கமாக திரும்பினான். என்ன வாயிற்று என்று உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு நான் போதிப்பதற்கு பதிலாக இப்பொழுது பிள்ளைகள் எழும்பி நின்று எனக்கு போதிக்க போகிறார்கள். இந்த சின்ன பையன் சரியாக அந்த தகுதியானவனாயிருக்கான். தகப்பனார் யார்? சகோதரன் சான்ஸ் உன்னுடைய தகப்பனாரா? அந்த பையன் போதிக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? பிரகாசமான கண்களுடைய அவர்கள் ஒவ்வொருவரும் அதே விதமாக காணப்படுகிறார்கள். ஒருவன் இன்னொருவனை முந்திக் கொள்ள நீங்கள் பாருங்கள். ஆகவே இப்பொழுது பாருங்கள், அக்னி ஜுவாலையா எரிகின்ற அந்த புதர் அவனை வசீகரித்து, நான் அந்த பக்கமாக போய் அது என்னவென்று பார்ப்பேன் என்று அவன் சொன்னான். தேவன் மோசேயிடத்தில் சொன்னார், உன்னுடைய பாதரட்சைகளை அவிழ்த்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அங்கே போய் என்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு வல்லமையை கொடுக்கிறேன். இந்த பூமியை வாதைகளால் நீ அடிக்கலாம். நீ தண்ணீரை ரத்தமாக மாற்றலாம். நீ பேனையும் ஈக்களையும் வர வைக்கலாம். உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நான் ஏன் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான். புரிகின்றதா? நீ கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள அவர் உன்னை தெரிந்து கொள்வார். அவர் சொன்னார், நீ என்னை தெரிந்து கொண்டாய், அங்கே எகிப்திற்கு போக முடியாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். அவன் 200,000 பேரை வழிநடத்தினான். அவனுடைய ஜனங்களாகிய 200,000 பேரை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு சென்றான். அவன் பின்தொடர்ந்து போனான். நாம் மனாந்திரம் ஊடாகவும் அவனை பின்தொடர்ந்தோம். பிள்ளைகளாகிய நீங்கள் லியோ ஜினி சொல்ல கேட்டீர்கள், மனாந்திரத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்றும், எப்படி அவர் வானத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வந்து பசியாயுள்ள ஜனங்களை போஷித்தார் என்றும், மற்ற காரியங்கள் யாவையும் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு சொல்வார்கள். இப்பொழுது அவன் வயதானவனாகிவிட்டான் என்று நாம் கண்டோம். மிகவும் வயதானவன். அவனுக்கு 120 வயது. அவன் மனாந்திரத்தில் இருந்தான். அப்படி இருந்தும் ஜனங்கள் அவனை முறையாக நடத்தவில்லை. பாருங்கள், சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களும் கூட உங்களை நல்ல முறையாக நடத்துவது கிடையாது. ஆனால் இயேசுவோ எப்பொழுதும் உன்னை முறையாக நடத்துகிறார். ஆகவே நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், ஜனங்கள் அவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். எப்படி இருந்தாலும் அவன் அவர்களோடு கூடையே இருந்தான். அவன் அவர்களுடைய வழி நடத்துபவனாக இருந்தான். ஆகவே அவர்களோடையே இருக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய தூதனானவர் அவனோடு பேசினார், அன்னவிதமாய் உனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியானால் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்து இயேசுவை தெரிந்து கொள், அவர் அதை செய்வார். பின்னர் பாதையின் முடிவில் அவன் மிகவும் வயதானவனானான் என்று நாம் கண்டறிந்தோம். அவனால் பிரசங்கம் செய்ய முடியவில்லை. அவனுடைய சத்தம் குறைந்து விட்டது. ஆகவே அவன் யோசுவாவை ஆசீர்வதித்து மரிக்கும்படியாக ஒரு மலையின் உச்சிக்கு ஏறி போனான். அவன் மறித்த போது என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே என்ன சம்பவித்தது? அது சரியாக அப்படித்தான். சரியாக அப்படியேதான். அது எங்க நடந்தது என்று இப்பொழுது நீங்கள் சொல்லலாம். ஒரு நிமிஷம், அந்த பையன் சரியாய் சொன்னான். பாருங்கள், அவன் மருத்துவத்திலிருந்து
எழுப்பப்பட்டான்.
இப்பொழுது பாருங்கள், 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 அவனை மருத்துவத்திலிருந்து அவர் எழுப்பினார். ஏன்? ஏனென்றால் 800 வருடங்களுக்கு பின்னர் அவன் இங்கே பலஸ்தீனாவில் அவனுடைய இன்னமும் வழிநடத்துகிறவானவரோடு இயேசுவோடு நின்று கொண்டிருந்தான். அவன் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அவனுடைய நாமத்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் எண்ணினான். அவனுடைய வழிநடத்துபவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே அவன் அழைக்கப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு கண்மலை சென்றது. மோசே மறிப்பதற்கு ஆயத்தமான போது அவன் அந்த கண்மலையின் மேல் ஏறினான். அந்த கண்மலை இயேசுவாயிருந்தார். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, இயேசுவானவர் பேசிக் கொண்டிருந்த போது பரிசுத்த யோவான் 6 அதிகாரம், அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பிதாக்கள் மனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள். என்னுடைய பிதா உங்களுக்கு அந்த மன்னாவை கொடுத்தார் என்றார். ஆம், அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அது உண்மைதான். புசித்திருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கவில்லை என்றார். பாருங்கள், அவர் சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போனார்கள். ஆனால் அவர் தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்றார். எங்கள் பிதாக்கள் கண்மலை இருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள். மோசே கண்மலையை அடித்தான், தண்ணீர் அதிலிருந்து புறப்பட்டு வந்தது என்றார்கள். அவர் சொன்னார், அவரோடு இருந்த அந்த கண்மலை நான் தான் என்றார். பாருங்கள், மோசே மறித்த போது அந்த கண்மலையின் மேல் ஏறினான். என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து அவனை தூக்கி சென்றார்கள் என்று. கண்ட வாலிபனுக்கும் இந்த வாலிபனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? கண்ட வாலிப மனிதன் அவன் மறித்த போது அவன் பற்றி பிடிக்கத்தக்கதாக அவனுக்கு ஒருவனும் இல்லாமல் போய் ஆகவே அவன் பாதாளத்திற்குள் இருட்டிற்குள்ளாக அப்படியே மூழ்கினான். அவன் இப்பொழுதும் அங்கே இருக்கிறான். பின்னர் ஆனால் மோசே மறித்து இந்த ஜீவியத்தை விட்டு கடந்து போன போது அவன் ஒரு வழிநடத்துபவரை பற்றி கொண்டான். அவனுடைய தாயார் அவனை சரியாய் நடத்தினார்கள். அவனுடைய தகப்பனார் அவனுக்கு நன்றாய் போதித்தார். ஆனால் அவனுக்கு வாலிபன் ஆகத்தக்கதான பிராயம் வந்த போதோ அவன் சொன்னான், நான் நித்திய ஜீவனை காண்கிறேன். நான் மட்டும் இந்த ஏழ்மையான உதாசீனப்படுத்தப்பட்ட இந்த ஜனங்களுக்குள் இறங்கி அவர்களோடு கூட நடப்பேனேயானால் எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். நான் அப்படி இருக்க வேண்டியதில்லை. நான் ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நான் ராஜாவாக இருக்க விரும்பவில்லை. எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் உடையவனாக இருப்பேன் என்றால் நானே அவர்களுக்கு உரிமையாளனாக போகிறேன். அது எனக்கு தேவையில்லை. அதை காட்டிலும் நான் இயேசுவோடு கூட நடப்பேன் என்றான். அதன் பின்னர் அவருடைய ஜீவியம் முழுவதுமாக நடந்தான். பின்னர் அவன் ஜீவியத்தை விட்டு வெளியேறின போது மறித்த போது அங்கே அவனை வழிநடத்தினவர் அவன் கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு போனார். உங்களுக்கு அந்த வழிநடத்துபவர் தேவையில்லையா? நாம் யாவருக்கும் அந்த வழிநடத்துபவரால் கரம் பிடிக்கப்படும்படியான விருப்பம் இல்லையா? நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னர் அவனுடைய அந்த மகா பெரிய வழிநடத்துபவரோடு கூட காணப்பட்டான். அவன் வழிநடத்தினார். அவனுடைய வாலிபத்தில் தெரிந்து கொள்ளுதலை அவன் செய்தான். ஆகவே தேவன் அவனை பிடித்துக் கொண்டிருந்தார். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். வேண்டாம் என்று புறக்கணித்தானே அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன். பாருங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவனுக்கு கல்வி இருந்தது, அவனுக்கு மார்க்கம் இருந்தது, அவன் சபைக்கு போனான், அவன் ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவன் இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினான். இந்த வாலிப மனிதனோ அவன் கற்றவனாயிருந்தான், அவனுக்கும் ஒரு மார்க்கம் இருந்தது, ஆனால் அவனுக்கு இயேசு தேவையாயிருந்தது. பாருங்கள், இந்த வாலிபனுக்கு இருந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மிகுதியான ஐஸ்வர்யத்தை மோசே உடையவனாய் இருந்திருப்பான். ஏனென்றால் அவனிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஒரு கால் வயல்களும் நிலங்களும் அரசியலும் இன்னும் காரியங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் மோசேயோ பூமியின் மேல் ராஜாவாக இருக்க வேண்டியவன். அவன் அவை எல்லாவற்றையும் வேண்டாம் என்று தள்ளினான். பிள்ளைகளே, உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? எகிப்தே இல்லாமல் இருக்கும் போது, பொக்கிஷங்கள் இல்லாமல் இருக்கும் போது அங்கே இன்னமும் ஒரு மோசே இருப்பான். ஏனென்றால் அவன் சரியான காரியத்தை தெரிந்து கொண்டான். பாருங்கள், சரியான காரியம் தன்னை வழிநடத்தும்படி அவன் தெரிந்து கொண்டான். பெரிய பிரமிடுகளே இல்லாமல் இருக்கும் போது, எகிப்துள்ள பிரமிடுகளை குறித்து நீங்கள் படிக்கிறீர்களா இல்லையா? இந்நாட்களில் ஒன்றில் அணுகுண்டின் அடியில் அவைகள் தூளாகிவிடும். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஜனங்கள் தூக்கி ஆகாயத்தில் எறிவார்கள். அலறிக்கொண்டு அது எங்களுடைய சரீரத்திற்குள் பொறையோடிவிட்டது என்று சொல்லுவார்கள். அலறுவார்கள், கூக்குறிடுவார்கள். பாருங்கள், அவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். ஆனால் வழிநடத்தும்படியா இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாவரும் ஒருபோதும் அறியார்கள். அவர்களிடம் நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர்கள் இயற்கையாகவே இங்கே மறித்தாலும் இயேசுவானவர் அவர்களை மறுபடியுமாய் உயிரோடு எழுப்புவார். நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்தாக வேண்டும். உன்னுடைய நித்தியமான போய் சேரும் இடத்தை உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தீர்மானிக்கப் போகின்றது. நினைவிருக்கட்டும், நம் ஒவ்வொருவரையும் இயேசுவானவர் கேட்கிறார், ஜீவன் உனக்கு வேண்டுமானால் என்னை பின்பற்று என்று. பாருங்கள், வழிநடத்தும் தன்மை, என்னை பின்பற்று, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். முதியோர்களாகிய நமக்கும் கூட இதிலிருந்து நாமும் கூட ஏதோ காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பது எனக்கு நிச்சயம். உங்களுக்கு ஜீவன் வேண்டுமானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு மார்க்கம் வேண்டுமானால் நீ அதை ஏற்றுக்கொள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதைதான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் நினைவிருக்கட்டும், இயேசு சொன்னார், உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கின்றது என்று, என்னை பின்பற்றி வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள என்று. அதை நாம் செய்ய விரும்புகிறோம் இல்லையா? உங்களில் எத்தனை பேருக்கு உண்மையாகவே இயேசுவை பின்பற்றி போக விரும்புகிறீர்கள்? நீங்கள் சொல்லலாம், சரி சரி, நான் பெரியவனான போது பார்க்கலாம், ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கின்ற அளவிற்கு வயதான போது பார்க்கலாம் என்று சொல்லலாம். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று எனக்கு அக்கறை இல்லை. நான் எவ்வளவு ஏழை, எத்தனை பேர் என்னை பார்த்து நகைக்கிறார்கள் அல்லது இப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம், எனக்கு அக்கறை இல்லை. நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். நான் மோசையோடு தெரிந்து கொள்ளுதலை செய்ய விரும்புகிறேன். ஐஸ்வர்யவானின் தெரிந்து கொள்ளுதலை அல்ல. எத்தனை பேர்கள் அதை இங்கேயே செய்ய விரும்புகிறீர்கள்? இப்பொழுது உண்மையாகவே அதை செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் என்னோடு கூட இழந்து நிற்க நான் விரும்புகிறேன். உங்களுடைய இடது கரத்தை உங்கள் இதயத்தின் மேல் வைத்து, உங்களுடைய வலது கரத்தை தூக்கி பிடித்து, உங்கள் கண்களை மூடி, தலையை தாழ்த்தி, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, என் ஜீவனை உமக்கு பணயம் வைக்கிறேன். இந்த செய்தியை நான் கேட்டேன். இரண்டு வாலிபர்கள் அங்கே அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்தார்கள். அந்த வாலிப ஐஸ்வர்யமான தலைவன் போன வழியாய் நான் போக விரும்பவில்லை. ஆனால் நான் மோசே போன வழியில் நான் போக விரும்புகிறேன். நான் வெறுமனே ஒரு சிறு பிள்ளை. அன்புள்ள இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு என்னை வழிநடத்தும். ஆமென். இப்பொழுது உங்கள் தலைகளை வணங்குங்கள்.
Dear Jesus, one day,
அன்புள்ள இயேசுவே, இப்பூமியில் உமது புனித யாத்திரையின் போது ஒரு நாள் இந்த மதிய வேளையிலே நான் பேசிக் கொண்டிருந்ததான பிள்ளைகள் போன்றவர்களை உம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அவளிடத்தில், எஜமான் மிகவும் களைத்து போயிருக்கிறார், இன்று காலையில் அவர் பிரசங்கம் செய்துள்ளார், அவர் இதையும் அதையும் எல்லாம் பிரசங்கம் செய்தார், அவர் மிகவும் களைத்து போயிருக்கிறார், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவே, நீர் சொன்னீர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவனாகிய கர்த்தாவே, இந்த சிறு பையன்களையும் பெண்களையும் நீர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும். இந்த நீதியின் பள்ளியிலே இங்கே நம்முடைய சகோதரர்கள் தங்களை விலக்கிக் கொண்டு வனாந்திரத்தின் பக்கமாக வந்து உலகத்தின் காரியங்களில் இருந்து தங்களை வேறு பிரித்துக் கொள்ளும் வாஞ்சியுள்ள குடும்பங்களை வெளியே கொண்டு வந்து உமக்காக மட்டும் கொஞ்ச காலம் தங்கி ஜீவிக்கும்படியாக வந்துவிட்டார்கள். இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனையும் தாயையும் அவருடைய ஜீவியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலேயும் நாங்கள் மாதிரிகளாயிருக்கிறோம். ஓ அன்புள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, எங்களுடைய அடிகளை நடத்தும் கர்த்தாவே, அதனால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் எந்த விதமான காரியங்களை செய்து அவர்களுடைய பாதையில நாங்கள் தடுக்கல்களாய் இராதபடி செய்யும். ஏனெனில் இந்த விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறு பிள்ளைகளுக்கு இடர்களை கொண்டு வருவதை காட்டிலும் எந்திரக்கல்லை தங்கள் கழுத்தில் கட்டிக்கொண்டு கடலில் அமிழ்ந்துகிறது லகுவாய் இருக்கும் என்று நீ சொன்னீர். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று. ஆகவே அந்த மகா தூதன், பாதுகாக்கும் தூதன் இந்த ஒவ்வொரு சின்ன ஆத்மாவையும் காக்கிறார்கள். இந்த மத்தியானத்திற்கு பிறகு இந்த சிறுவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு கண்களை விரிவாய் திறந்து கொண்டு பார்த்துக் கொண்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டும் வேதத்தில் உள்ள குழந்தை கதைகளுக்கு செவி கொடுத்துக் கொண்டும் எப்படி அந்த இரண்டு பாலிபர்களும் தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்தார்கள் என்றும் கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஜீவியத்தை உமக்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஓ யெகோவா தேவனே, அவர்களை வழிநடத்தும், அவர்களை பாதுகாரும். அவர்கள் தாமே இந்த பெரிய வழிநடத்துபவரை இயேசு கிறிஸ்துவை கண்டடைவார்களாக. தகப்பனார், தாயார், உபாத்தியாயர்கள் எல்லாரும் தீர்ந்து போன பிறகு அது அவர்களை வழிநடத்தும். நீர் மோசேக்கு செய்தது போன்று அவர்களுடைய தாழ்மையான குழந்தை ஜபங்கள் உம்மிடத்துக்கு வந்தது போன்று அவர்களையும் நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும். உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் கர்த்தாவே, நான் அவர்களை உம்மிடத்தில் உம்முடைய கிரீடத்திற்கு வெற்றி சின்னங்களாக முத்துக்களாகவும் சமர்ப்பிக்கிறேன். அவர்களை இப்பூமியில் உம்முடைய கனத்திற்காக உபயோகியும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் இப்பொழுது நீங்கள் அதை குறித்து நன்றாக உணர்கிறீர்களா? இயேசுவானவர் உங்களுக்கு வழிகாட்டி வழிநடத்துவார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? சிறு பிள்ளைகளாகிய உங்களை இயேசுவானவர் மோசேயையும் மீரியாமையும் போல ஆக்கப் போகிறார். தீர்க்க தரிசனியும் தீர்க்க தரிசியும் உங்களுக்குள்ளிருந்து பெரிய ஆட்களை உண்டு பண்ண போகிறார். இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற முதியவர்களாகிய நாம் நம்மையும் கூட அவர் வழிநடத்த வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இல்லையா? அவரின் கரத்தை பற்றி பாதத்திற்கு வழிகாட்டி என்னை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நானும் கூட ஆற்றண்டை வரும்போது அவரது கரத்தின் ஒரு பிடிப்பு எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் அது தேவை இல்லையா? அன்புள்ள இயேசுவே, எங்களையும் கூட வழிநடத்தும். இப்பொழுது நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய போகின்றோம். நான் டூசானுக்கு திரும்பி போக வேண்டும். வருகின்றதான கூட்டங்களுக்காக நான் ஆயத்தமாக வேண்டும். தேவனே, இந்த கூட்ட ஜனத்தை, சகோதரன் லியோ, சகோதரன் ஜீன், பின்பற்றுகளாகிய இங்குள்ள யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டு அவர்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகப்படுத்திக் கொண்டு அவர்களை என்றென்றைக்குமாய் அன்பிலும் அந்யோன்யத்திலும் வைத்துக் கொண்டு சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்புவிக்கிறேன். சில நேரங்களில் சாத்தான் தொடர்ந்து வந்து அவர்களை சோர்ந்து போக பண்ணும்படியாய் செய்யலாம். ஆனால் நினைவிருக்கின்றது, நீர் அதே காரியத்திற்குள்ளாக அதைரியங்கள் இந்த பூமியின் மனிதனால் ஜனங்களால் கைவிடப்படுதலுக்குள்ளாக சென்று சில நேரங்களில் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் சொந்த பந்தமானவர்களும் கூட கைவிட்டனர். ஆனால் நாங்கள் தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகவும் மாட்டார் அல்லது கைவிடவும் மாட்டார். நித்திய ஜீவனுக்கு எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே, நான் அநேக முறைமைகளில் பூமியின் மேல் கூடி வந்து உம்மிடம் பேசவும் உம்மை பற்றி பேசும்படியாகவும் எங்களுக்கு இதை நீர் அனுக்கிறகம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் உலகம் முடிந்து போய் காலமெல்லாம் நித்தியத்துக்குள் மறைந்து போகும் அந்த மகத்தான நாளிலே நாங்கள் பிரிக்கப்படாத குடும்பங்களாக இனிமேல் என்றென்றைக்குமாய் சேர்ந்து வாழும்படியாக அந்த மகா பெரிதான ராஜ்யத்தில் நாங்கள் சந்திப்போமாக. இவைகளை அழியும் கர்த்தாவே. அது மட்டுமாக சூரியன் இன்னமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் நாங்கள் வேலை செய்வோமாக, முழு பலத்தோடும் உழைப்போமாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
Thank you.